بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا ونبينا محمد بن عبد الله سيد الأولين والآخرين، وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. جنية تلكم مذيبكم ريا سهودر سهودره. السلام عليكم ورحمة الله وبركاته. إن دارت النام وارم بطو وارماك كان من يريت هودر محمد صلى الله عليه وسلم النار والكي ورلات لرند سل وديانجلي كترند أذن مولماك சில படிப்பினைகளை பெற்று வருகின்றோம். அந்த தொடரில் நாம் இறுதியாக கடைசி அமர்வில் உஹது போர்க்களத்தின் உஹது போரின் கடைசி கட்டங்களை பற்றி சற்று இந்த இடத்திலே விரிவாக பார்த்தோம். மதிப்புக்குரியவர்களே, நாம் ஆரம்பத்தில் இந்த பாடத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ரஹீகுல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய இந்த நூலை மையப்படுத்தித்தான் இந்த வகுப்பை நாங்கள் ஆரம்பித்தோம். அதன் காரணமாக அமானிதம் என்ற அடிப்படையில் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் நாங்கள் இந்த இடத்திலே சொல்லித்தான் ஆக வேண்டும். அதனால் இந்த சில தலைப்புகள் நீடிப்பதற்கான காரணம் நூலாசிரியர் முக்கியமான சில குறிப்புகளை, அதேபோன்று இன்னும் சில குறிப்புகளை விரிவாகவும் இந்த இடத்திலே கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த நூலை அடிப்படையாக வைத்து இந்த பாடத்தை நாம் நடத்தி வருவதனால் அந்த நூலிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் சுருக்கமாகவாவதே இந்த இடத்திலே நாங்கள் கூறித்தான் ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு விடயங்களையும் சுருக்கமாகவாவதே இந்த இடத்தில் நாங்கள் பார்ப்பது எங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இறுதியாக நாம் உஹத் யுத்தத்தின் கடைசி கட்டம் ஆரம்ப கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தோழர்களுக்கும் அமோக வெற்றியை அளித்த அல்லாஹ் ஒரு சில தவறின் காரணமாக யுத்தத்தின் இரண்டாவது கட்டம் இஸ்லாமிய படைக்கு எதிராகவும் மக்கத்தே குரைஷி காவிர்களுடைய படைக்கு சாதகமாகவும் அமைந்தது. ஆனாலும் நபி அவர்கள் அந்த இடத்திலே தளர்ந்து விடாமல் பல காயங்களுக்கும் பல தாக்குதல்களுக்கும் உள்ளாகிய தமது படையை சிதறுண்டு பிரிந்து சென்ற தன்னுடைய போராளிகளை ஒன்றிணைத்துக் கொண்டே பல சிரமங்களுடன் நபி அவர்கள் உஹது மலையின் ஒரு கணவாய் பக்கமாக ஒதுங்கினார்கள் என்ற விவரத்தை இறுதியாக நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் நபி அவர்கள் அந்த இடத்துக்கு சென்றே தல்ஹத் பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்களை தூக்கிவிட அந்த மலை கணவாயிலே நபி அவர்கள் எஞ்சியிருந்த சில போராளிகளுடன் அந்த இடத்திலே ஒதுங்குகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் கூட காபிர் படையினர்கள் விட்டுவிடவில்லை. அவர்கள் மேலும் அந்த மலை பக்கமாக ஏறி பின்புறமாக வந்து நபி அவர்களையும் தோழர்களையும் தாக்குவதற்கு முயற்சிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை உற்று நோக்கிய பொழுது அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னஹு லா யம்பகி லஹும் அய்யலூனா, இறைவா அந்த மக்கள் எங்களுக்கு மேலால் ஏறி விடுவதை விட்டும் நீ எங்களை பாதுகாத்து விடுவாயாக, அந்த நிலைக்கு அவர்களை ஆக்கிவிடாது என்று நபி அவர்கள் பிரார்த்தித்தார்கள். ஏனென்றால் நபி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை விடவும் மேலேறி விட்டார்கள் என்று சொன்னால் மேலிருந்தே அந்த கணவாய் பக்கமாக தாக்கி இன்னும் பெரிய அழிவை ஏற்படுத்தி விடலாம் என்றதனால் நபி அவர்கள் இந்த பிரார்த்தனையை செய்கின்றார்கள். பக்கத்திலே இருந்த சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த ஏறி வரக்கூடிய காவிர்களை நீங்கள் தடுத்து விடுங்கள். அப்பொழுது சாது கேட்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, நான் ஒரு தனிநபராக இருக்கின்றேன் இந்த இடத்தில், நான் மாத்திரம் எப்படி தடுக்கலாம் என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் திருப்பி திருப்பி மூன்று தடவைகள் சொல்லுகின்றார்கள், சாதே அவரை தடுத்து விடுவாயாக என்று சொன்ன நேரத்தில் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய அம்பு கூட்டிலே இருந்த ஒரு அம்பை எடுத்து ஏறி வரக்கூடிய அந்த கணவாயை நோக்கி ஏறி வரக்கூடிய ஒரு எதிரியை தாக்குகின்றார்கள். அவன் அந்த இடத்திலே கொலை செய்யப்படுகின்றான். மேலும் அதே அம்பை எடுத்து இன்னும் ஒரு காபிர் ஏறி வரக்கூடிய நேரத்தில் அவனையும் தாக்குகின்றார்கள். அவனும் அங்கே மரணித்து விடுகின்றான், கொலை செய்யப்படுகின்றான். மூன்றாவதாகவும் ஒரு மனிதரை அதே அம்பினால் தாக்குகின்றார்கள். மூன்றாவது மனிதரும் கொலையுண்ட பொழுதே அந்த அம்பை அவர்கள் எடுத்துக்கொண்டு சொல்லுகின்றார்கள், இது பாக்கியம் பெற்ற பரக்கத்துள்ள ஒரு முபாரக்கான அம்பாக இருக்கின்றது என்று அதை தங்களுடைய அம்பு கூட்டிலே பாதுகாத்து வைத்ததாகவும் வரலாறு சொல்லுகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் அந்த அம்பு அவர்களுடைய பொறுப்பிலே இருந்தது. அதற்கு பின்னால் தங்களுடைய பிள்ளைகள் கூட அதை பாதுகாப்பாக வைத்தார்கள். ஏனென்றால் நபியுடைய துஆவுடன் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுதிய ஒரு அம்பு என்ற காரணத்தினால். அடுத்ததாக, இப்படியாக அந்த காவிர்களுடைய படை மீண்டும் இஸ்லாமிய படையை நெருங்க முடியாதவாறு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பகுதியிலும் விரட்டி அடிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு முன்னால் எஞ்சியிருந்ததே பின்வாங்குவதை தவிர வேறு ஒரு விடயம் இருக்கவில்லை. அந்த அடிப்படையில் காவிர் அணியினர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் மரியாதையாக பின்வாங்குகின்றார்கள். அவர்களுடைய அடிமனதிலே இருக்கின்றது, நாங்கள் யுத்தத்திலே வெற்றி பெற்று விட்டோம், அதே நேரத்தில் முஹம்மதை கொலை செய்து விட்டோம். ஏன் பரவலாக அந்த இடத்திலே பேசப்படுவதே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலையுண்டு விட்டார்கள் என்ற அந்த செய்திதான் அவர்களுக்கு அந்த காவிர்களுடைய அணிக்கு பக்கத்திலே மத்தியிலே பரவலாக இருந்தது. அதன் காரணமாக அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த வதந்தியை அடிப்படையாக வைத்து நபி அவர்கள் கொலையுண்டு விட்டார்கள் என்ற மனநிறைவிலேதான் யுத்தகலத்திலே இருந்தே பின்வாங்குவதற்கான முயற்சி எடுக்கின்றார்கள். அப்படி அவர்கள் பின்வாங்கி செல்லக்கூடிய நேரத்தில் மிக கேவலமான முறையிலே நடந்து கொள்கின்றார்கள். ஷஹீதாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுடைய ஜடலங்களை சின்னாபின்னப்படுத்துவது, அதை சிதைப்பதிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மரணமுட்டிருக்கக்கூடிய சுஹதாக்களுடைய உறுப்புகளை, அவர்களுடைய மூக்கு காதே, அதே போன்று மர்ம உறுப்புகளை எல்லாம் வெட்டி எடுத்து சிலர்கள் மாலைகளாக, காலின் கொலுசுகளாக கூட போட்டு மிக கேவலமான முறையில், மிக அசிங்கமான முறையில் அந்த உடம்புகளை, அந்த பிணங்களை அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சிதைக்க முற்படுகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஷஹீதானவர்களே மிக பிரதானமான ஒரு போராளியாக இருந்தார்கள். அந்த நேரத்திலே ஹிந்த் பின் உத்பா என்று சொல்லக்கூடிய பெண்மணி என்ன செய்கின்றாள், ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வயிற்றை பிளந்து அவர்களுடைய ஈரல் குலையை எடுத்து அப்படியே சப்புகின்றாள். சப்பி விழுங்குவதற்கு முயற்சிக்கின்றால் விழுங்க முடியவில்லை, அதை துப்பி விடுகின்றாள். அதற்கு பின்னால் இன்னும் உள்ள சுஹதாக்களுடைய உறுப்புகளை எல்லாம் எடுத்து, அவர்களுடைய காது மூக்கு போன்ற இந்த உறுப்புகளை அவர்கள் தரித்தெடுத்து மாலைகளாகவும் கால் கொலுசுகளாகவும் போட்டு அவர்கள் அப்படியே அந்த உஹது போர்க்களத்திலே இருந்து பின்வாங்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே சகோதரர்களே, நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், அடுத்த பகுதியிலே மிக காயங்களுக்கும் தாக்குதல்களுக்கும் ஆளாகி இருக்கக்கூடிய ஈமானிய படை, இஸ்லாமிய படை, நபியுடைய வழிகாட்டலுக்கு கீழே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த படை நொந்து போயிருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்ய வேண்டும், போர் செய்ய வேண்டும், கடைசி வரைக்கும் நாங்கள் அல்லாஹுடைய தூதரை பாதுகாக்க வேண்டும், இந்த ஏகத்துவ வார்த்தைக்காக வேண்டி நாங்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவர்களுடைய அடிமனதிலே இடம்பெற்றதன் காரணமாக மிகப்பெரிய தியாகங்களை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். காபி பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உஹது போருக்காக வெளியான ஒரு போராளிகளிலே ஒருவனாக இருந்தேன். அந்த நேரத்திலே முஷ்ரிக்களிலே ஒருவன் மிக உறுதியான கவச ஆடைகளை அணிந்தவனாக, காயப்பட்டிருக்கக்கூடிய கொலையுண்டிருக்கக்கூடிய சுஹதாக்களுக்கு மத்தியிலே, அந்த போராளிகளுக்கு மத்தியிலே நடந்து கொண்டு மிக கேவலமான ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டு சொல்லுகின்றான், இதோ பாருங்கள், அறுத்து போடப்பட்ட ஆடுகளை போன்று ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த முஸ்லிம்கள் என்று கேவலமாக சொல்லிக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு சஹாபியை, ஒரு முஸ்லிம் போராளியை நான் தூரத்திலே அவதானிக்கின்றேன், என்னுடைய அடிமனது சொல்லுகின்றது இந்த இருவர்களும் சந்திக்க கூடாதா, இவனுடைய இந்த வார்த்தை, இந்த கேவலமான வார்த்தைக்கு இவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும், இந்த போராளியிடத்திலே இருந்து இவன் தாக்கப்பட வேண்டும் என்றே நான் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே திடீரென வேகமாக வந்த அந்த இஸ்லாமிய போராளி என்ன செய்கின்றார், அந்த காவிரை மிக வேகமான முறையில் ஒரு வாளினால் தாக்குகின்றார்கள். அந்த தாக்கு, அந்த வாள்வீச்சு அவனுடைய பித்தட்டு பகுதியாகப்பட்டு அவனை இரண்டாக பிளக்க வைத்து அந்த இடத்திலே அவன் கொலை செய்யப்பட்டு விடுகின்றான். அப்பொழுது அவருடைய முகத்திரையை நோக்கி நீக்கிவிட்டு அந்த போராளி, கைஃப தராயா கஅப், கஅபை என்ன நீ பார்த்துக் கொண்டிருக்கின்றாய் என்று முகத்திரையை நீக்கிய நேரத்திலே அவர் சொல்லுகின்றார், அன இப்னு துஜானா, நான் தான் இப்னு துஜானா, அபூ துஜானாவாக இருக்கின்றேன், அன அபூ துஜானா, நான் தான் அபூ துஜானாவாக இருக்கின்றேன். அபூ துஜானா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிம்மாக் இப்னு ஹர்ஷா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர், அதாவது அல்லாஹுடைய தூதரிடத்திலே இருந்து அறுதிமானம் எடுத்துக்கொண்டு யுத்தத்திலே ஈடுபட்டவர்கள். அந்த சிகப்பு தலப்பாகையை கட்டிக்கொண்டு மிக கடுமையாக போரிட்ட ஒரு நபித்தோழர் தான் அபூ துஜானா. அவர்கள் அந்த காவிரை கொலை செய்து வீழ்த்தி விடுகின்றார்கள். அதே போன்றே சஹாபிய பெண்மணிகளை பார்க்கக்கூடிய நேரத்திலும் அவர்களும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், போராளிகளுக்காக வேண்டி நீர் எடுத்துக் கொண்டு வந்து குற்றுயிராக இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு, அதே போன்று போரிலே நொந்து போயிருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு நீர் புகட்டிக் கொண்டிருந்தார்கள். இதையும் சொல்லுகின்றார்கள், அதாவது அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அதே போன்று உம்மு சுலைம் போன்ற நபித்தோழியர்களை நான் பார்த்தேன், அவர்களுடைய கால்களுடைய கொலுசுகள் தெரிபடும் அளவுக்கு ஆடைகளை உயர்த்தி கொண்டு என்ன செய்கின்றார்கள், அவர்கள் அந்த தோல் பைகளிலே நீரை சுமந்து கொண்டு தங்களுடைய முதுகுகளிலே நீரை சுமந்து கொண்டு சஹாபாக்களுக்காக போராளிகளுக்காக நீர் எடுத்துக் கொண்டு வந்து கொடுத்த காட்சியை நான் உகது போர்க்களத்திலே கண்டேன் என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று இந்த பெண்களுக்கு மத்தியிலே இருந்த ஒரு பெண்மணிதான் உம்மு ஐமன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர்களும் மிக முக்கியமான ஒரு பங்காற்றினார்கள் உகது போர்க்களத்திலே. அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், மதீனாவை நோக்கி ஒரு கட்டத்திலே நாங்கள் பார்த்தோம் நபி அவர்கள் கொலையுண்டு விட்டார்கள், அதே போன்று ஹாலித் இப்னு வலீதுடைய படை மலை பக்கமாக வந்து சஹாபாக்களை தாக்கிய நேரத்திலே அவர்கள் அப்படியே சிதறுண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சிலர்கள் என்ன செய்கின்றார்கள், செய்வது அறியாமல் மதீனாவை நோக்கி புறப்பட ஓட ஆரம்பிக்கின்றார்கள். இந்த ஓடக்கூடிய மக்களை யார் அவதானிக்கின்றார்கள், அந்த இடத்திலே உம்மு ஐமன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவதானித்து அவர்கள் மண்ணை எடுத்து வாரி அவர்களுடைய முகத்திலே போடுகின்றார்கள். கோழையர்களே, அல்லாஹுடைய தூதரை விட்டுவிட்டு அவர்களை தனிமையிலே போர்க்களத்திலே விட்டுவிட்டு நீங்கள் ஓடுகின்றீர்களா என்று சொல்லிவிட்டு அவர்களை நோக்கி சொல்லுகின்றார்கள், ஆடை நெய்யக்கூடிய இந்த ராட்டையை, பெண்களுடைய வேலைதான் இந்த ராட்டையை வச்சு அந்த ஆடைகளை நெய்து கொண்டிருப்பது, இதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாள்களை எங்களிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று அவர்களை ரோசம் ஊட்டினார்கள். இந்த ராட்டையை நீங்க வச்சுட்டு கையில் இருக்கக்கூடிய வாளை தாங்க, நாங்க போரிடுகின்றோம் என்றே அவர்களுக்கு ரோசம் ஊட்டிய ஒரு பெண்மணிதான் உம்மு ஐமன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. மாத்திரமின்றி அவர்கள் அப்படியே இந்த காட்சியை பார்த்து போர்க்களத்துக்குள்ளே நுழைகின்றார்கள். போர்க்களத்துக்குள்ளே நுழைந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த போராளிகளுக்கு நீர் புகட்டுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஹிப்பான் இப்னுல் அரகா என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய காவிர் அந்த பெண்மணியை தாக்குகின்றான். தாக்கிய நேரத்திலே அந்த பெண்மணி அப்படியே கீழே விழுந்து, உம்மு ஐமன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கீழே விழுந்து அவர்களுடைய ஆடை விலகி விடுகின்றது. இந்த காட்சியை பார்த்து அவன் சிரிக்கின்றான். யாரே அந்த ஹிப்பான் என்று சொல்லக்கூடிய காவிர் சிரித்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது பெரிய வேதனையாக இருந்தது. எங்களுக்கு உதவி செய்ய வந்த ஒரு பெண்மணியை இவன் தாக்கிவிட்டு, ஒரு பெண்ணை தாக்கிவிட்டு அந்த பெண்ணுடைய ஆடை விலகியதை பார்த்து சிரிக்கின்றான என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பக்கத்திலே இருந்த ஸஅத் இப்னு அபி வக்காஸ், உஹது போர்க்களத்திலே அடிக்கடி படக்கூடிய இரண்டு பேர்களை நாங்கள் பார்த்தோம், யார் சகோதரர்களே, ஸஅத் இப்னு அபி வக்காஸ், அதே போன்று தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ், நபியோட பக்கபலமாக இருந்து போர் செய்த மிக முக்கியமான போராளிகள். எல்லா உகதுடைய எல்லா கட்டங்களிலும் இந்த இரண்டு தோழர்களுடைய பெயர்கள் வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் மிகப்பெரிய தாக்குதல்களுக்கு ஆளாகி இருந்தார்கள். மிகப்பெரிய காயங்களுக்கு ஆளாகி இருந்தார்கள். அந்த நேரத்தில் கூட நபியை விட்டு சற்றேனும் விலகாத இரண்டு தோழர்கள் என்று சொன்னால் உகது போர்க்களத்தில் யார்? சஅத் இப்னு அபி வக்காஸ், அதே போன்றே தல்ஹத் இப்னு உபைதுல்லா, அபூபக்கர் உமர் உஸ்மான், அதாவது அபூபக்கர் உமர் அலி போன்ற சஹாபாக்களும் நபியோடு இருந்தார்கள். ஆனால் இந்த இரண்டு போராளிகளும் நபியை விட்டு பிரியாத இரு போராளிகளாக இருப்பதை ஒவ்வொரு கட்டங்களிலையும் நாங்கள் அவதானிக்கின்றோம். அப்ப அந்த சஅதை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அம்பை கொடுத்து சொல்லுகின்றார்கள், இதை அந்த ஹிப்பானின் மீது எரிந்து விடுவாயாக என்று சொன்ன நேரத்திலே அவர்கள் அந்த அம்பை எரிய அது அவனுடைய கழுத்திலே பட அவனும் கீழே விழுந்து அவனுடைய ஆடையும் விலகி விடுகின்றது. இதை பார்த்து நபியவர்களுடைய கடவாய் பற்கள் விளங்கும் அளவுக்கு நபியவர்கள் சிரிக்கின்றார்கள். சிரித்து விட்டு சொல்லுகின்றார்கள், இந்த பெண்ணுக்காக சஅது பழிவாங்கி விட்டார்கள். சஅதுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து விடட்டும். சுப்ஹானல்லாஹ், பாருங்க எந்த இடத்துல நபியுடைய துஆ கிடைக்கின்றது. அதனால் சரித்திரம் சொல்லுகின்றவர்களே, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கான முஸ்தஜாபத் தஅவா, துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நபித்தோழராக இருந்தார்கள். அவங்க எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு இந்த நபியுடைய துவாவின் காரணமாக சதுரதி அல்லாஹு தாலானோர்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிக முக்கியமான சஹாபி. அவருடைய வரலாற்றில் முக்கியமான சில கட்டங்கள், பிற்காலத்திலே அவர்கள் ஒரு ஊருக்கு கவர்னராக அனுப்பப்பட்ட நேரத்திலே அவர்களின் மீது பழி சுமத்தப்படுகின்றது. அவர்களின் மீது பழி சுமத்தப்பட்டு பொய்யான பழிகள் சுமத்தப்பட்டு அவர்களை பற்றி அந்த காலத்தில் இருந்த ஹலீஃபா உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சில முறைப்பாடுகள் செய்யப்படுகின்றது. அந்த நேரத்திலே சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த முறைப்பாட்டை செய்த மனிதருக்கு எதிராக, இவன் உண்மை சொல்லி இருந்தால் என்னை திருத்தி விடுவாயாக இறைவா, இந்த மனிதன் பொய் சொல்லி இருந்தால் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சில துஆக்களை செய்கின்றார்கள். இவனுடைய வறுமையை நீ நீடிப்பாயாக, இந்த மனிதன் பெருமைக்காக முகஸ்துதிக்காக எழும்பி எனக்கு பதில் எனக்கு எதிராக சாட்சி சொல்லி இருந்தால் இந்த மனிதனுடைய வாழ்க்கைய நீண்ட ஆயுட்காலத்தை கொடுத்து தள்ளாடு பருவம் வரைக்கும் அவனை வாழ வைத்து வாத்தில் அத்தில் உமரஹு வாத்தில் ஃபக்ரஹு வஅர்ரிபுஹு லில் ஃபித்னஹ், அவனுக்கு நீண்ட வறுமையை கொடுத்து விடுவாயாக, அதே போன்று சோதனைகளுக்கு ஃபித்னாக்களுக்கு அவனை ஆளாக்கி விடுவாயாக என்று ஸஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு துஆ செய்ய அதே நிலைக்கு அந்த மனிதன் ஆளாகின்றான். ஏன்? பொய்யாக சஅதின் மீது பழி சுமத்தியதன் காரணமாக. ஏன்? துவா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபித்தோழராக இருந்தார்கள். அதே போன்றே அந்த மனிதன் நீண்ட காலம் வாழ வறுமையிலே வாழ்ந்து பாதைகளிலே செல்லக்கூடிய சிறு பெண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளுடன் கேலி செய்யக்கூடிய அளவுக்கு சோதனைகளுக்கு ஆளாகி கேவலப்படுத்தப்பட்டுதான் மரணித்தான் என்று சரித்திரம் சொல்லுகின்றது. அந்த சஅத் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றிலே. சரி, இப்படியாக சஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பெண்மணிக்காக வேண்டி, உம்மு ஐமன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக வேண்டி பழி வாங்கியதனால் நபி அவர்கள் சஅதுக்காக வேண்டி துஆ செய்கின்றார்கள். என்ன செய்கின்றார்கள்? சஅதுடைய துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளட்டும், சஅதுடைய துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளட்டும். சரி, இது ஒரு கட்டம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலை கணவாயிலே அவர்களுக்குரிய இடத்திலே இருந்து கொண்டு அவர்களை நோக்கி வந்த அந்த எதிரிகளை எல்லாம் அப்படியே துரத்தி அடித்துவிட்டு அந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய காயத்தை பார்க்கின்றார்கள். அவர்களுடைய முகத்திலே காயப்பட்டிருக்கின்றது, தலையிலே இருந்து இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய கவச ஆடையிலே கொஞ்சம் தண்ணீரை எடுத்து வந்து நபியவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். இதை குடியுங்கள் அல்லாஹுடைய தூதரே என்று சொல்லி, அதனுடைய வாடை நல்லதாக இருக்கவில்லை, அதனால் அதை குடிப்பதை விட்டுவிட்டு நபி அவர்கள் தங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இரத்தத்தை அவர்கள் கழுவுகின்றார்கள். கழுவி கழுவி சொல்லுகின்றார்கள், இஸ்தத் கதபுல்லாஹி அலா மன் தம்மா வஜஹ நபியே, அல்லாஹுடைய தூதரின் முகத்திலே இரத்த காயத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு அல்லாஹுடைய கோபம் கடுமையாகட்டும் என்று நபி அவர்கள் சொன்னவர்களாக தங்களுடைய முகத்திலே இருந்த இரத்த காயத்தை அப்படியே கழுவி கொண்டிருக்கின்றார்கள். சஹல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த நேரத்திலே நபி அவர்களுடைய முகத்தை கழுவி விட்டவர்கள் யார், அதற்காக அந்த தண்ணீரை ஊற்றியவர் யார், எதனால் நபி அவர்களுடைய அந்த இரத்தம் நிறுத்தப்பட்டது என்பதையெல்லாம் நான் அவதானித்தேன் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் கூடுதலான ஒரு தகவலையும் சொல்லுகின்றார்கள். நான் அவதானித்துக் கொண்டிருந்தேன், ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் நபி அவர்களுடைய அந்த இரத்த காயங்களை கழுவி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கணவர் நபி அவர்களுடைய மருமகன் அதே போன்றே சகோதரர் அலி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கின்றார்கள், தண்ணீரை அவர்களுடைய கவசத்தில் இருந்து ஊற்றிக் கொண்டிருந்தார்கள். அதிலே இருந்து ஊட்ட பாத்திமா அதை கழுவிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த இரத்தம் வருவது அப்படியே நின்றுவிடவில்லை. இன்னும் பீரிட்டு ஓட ஆரம்பித்த நேரத்திலே தண்ணீரை ஊற்றுவதை நிறுத்திவிட்டு அங்கே இருந்த பாய் பண்ணை எடுத்து சுட்டே, அது ஒரு மருத்துவமாக இருந்த அந்த காலத்திலே, அதனுடைய சாம்பலை நபி அவர்களுடைய அந்த காயங்களை வைத்த நேரத்திலே இரத்தம் நின்றுவிட்டது என்ற செய்தியையும் சஹல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி புகாரியிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கின்றார்கள், உடனடியாக சென்று மதுரமான தண்ணீரை எடுத்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். நபி அவர்கள் குடித்துவிட்டு அவர்களுக்காக வேண்டி துவா செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் துஹர் தொழுகையுடைய நேரம் வருகின்றது. இதெல்லாம் எப்ப நடக்கின்றது? இவ்வளவு நாங்கள் பல வாரங்களாக படித்த செய்தியெல்லாம் ஒரு பகல் பொழுதில் நடந்த விஷயங்களை தான் இவ்வளவு விரிவாக நாங்கள் படிக்கின்றோம். இதெல்லாம் ஒரே நாளுடைய நிகழ்வுகள் தான், யார் நினைக்க கூடாது. இது வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் நடந்த நிகழ்வு அல்ல, ஒரு நாள் யுத்தம், அதுவும் ஒரே பகல் பொழுதிலே நடந்த யுத்தம் தான் உகது யுத்தம் என்பது. இதெல்லாம் மாலை நேரமாக கூடிய நேரத்தில் இதெல்லாம் யுத்தம் முடிவடைந்து விடுகின்றது. நபி அவர்கள் மறுநாள் என்ன செய்து விடுகின்றார்கள், மதீனாவுக்கு திரும்பியும் விடுகின்றார்கள். அப்ப இந்த தகவல்கள் எல்லாம் ஒரு சில மணி நேரங்களிலே நடந்த நிகழ்வுகள் தான். முகருடைய நேரம் வருகின்றது, நபி அவர்கள் உட்கார்ந்தவர்களாக தொழுகின்றார்கள். சஹாபாக்களும் நபி அவர்களை இமாமாக வைத்து உட்கார்ந்தே தொழுகின்றார்கள். இதிலேயும் ஃபிக்குடைய சில சட்டங்கள் இருக்கின்றது. இமாம் என்பவர் உங்களுக்காக வேண்டி இன்னமா ஜுஇலல் இமாமுல் யுதம்ம பிஹி, இமாம் என்று சொல்லக்கூடியவர் அவரை ஃபாலோ பண்றதற்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே அந்த இமாமுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஆகவே அவர் நின்று தொழுதால் நீங்கள் நின்று தொழ வேண்டும், இமாம் உட்கார்ந்துள்ளதால் நீங்கள் உட்கார்ந்துள்ள வேண்டும் என்று ஹதீஸ் வருகின்றது. இதில் நிறைய ஃபிக்குடைய மசாயல்கள் இருக்கின்றது. சமயத்தில் இமாமுக்கு எழுந்திருந்து தொழ வைக்க முடியாது, அந்த நேரத்தில் இமாம் உட்கார்ந்து தொழுதால் பின்னால் இருக்கக்கூடிய மாமூமிங்கள் எல்லாம் உட்கார்ந்து தொழுவதான் கேட்டா இதுல விளக்கம் இருக்கின்றது. இதுல விளக்கம் இருக்கின்றது மசாலா. அப்படி இமாம் உட்கார்ந்து சொல்லக்கூடிய நிலைமை வந்தால் இது பின்னால் மாற்றப்பட்டிருக்கலாம், அல்லாஹு ஆலம். மாமூம்களுக்கு உட்கார்ந்துள்ள முடியாது, ஏனால் தொழுகையுடைய நிபந்தனைகள் ஒன்றுதான், எழுந்திருந்து தொழுவதற்கு சக்தி இருந்தால் அவர்களுக்கு உட்கார்ந்து தொழ முடியாது. அப்ப இமாமுக்கு அந்த சக்தி இல்லாமல் அவர் உட்கார்ந்து தொழுதாலும் கூட பின்னால் இருக்கக்கூடிய மாமூம்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் எழுந்திருந்தான் தொழ வேண்டும். அந்த நேரத்தில் இமாம் ஃபாலோ பண்ண முடியாது, ஏன், இமாமுக்கு முடியாத கட்டத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கின்றார். ஆனால் உஹதுடைய யுத்த காலத்திலே சஹாபாக்களும் உட்கார்ந்து தொழுதார்கள். இதற்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்றுக்கு இந்த சட்டம் மாற்றப்பட்டிருக்கலாம், அல்லது சஹாபாக்களும் நபியோடு தொழுத சஹாபாக்களும் நபியை போன்று அதே காயங்களுக்கு ஆளாகி நொந்து போயிருந்தவர்கள், அதனால் அவர்களுக்கு அந்த சலுகை இருந்திருக்கலாம் என்ற விளக்கங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இப்ப இப்படியாக இந்த நிகழ்வு அப்படியே நிறைவேறி இப்பொழுது காவிர்கள் உகது போர்க்களத்தில் இருந்து திரும்பி செல்ல வேண்டும். ஆனாலும் திரும்பி செல்லக்கூடிய நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய உள்ளத்துக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்திக் கொண்டு அதே போன்று நபியுடைய சஹாபாக்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி விட்டு தான் செல்ல வேண்டும், அவர்களை கொஞ்சம் ஏளனமாக மோசமாக பேசிவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று அங்கே ஒரு டயலாக் நடக்குகின்றது. அபு சுஃபியானுக்கும் சஹாபாக்களுக்கு மத்தியில், மிக முக்கியமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் மத்தியில ஒரு டயலாக் நடக்குகின்றது. இப்ப இவர்கள் பின்வாங்கி செல்லுகின்றார்கள். பின்வாங்கி செல்லக்கூடிய நேரத்திலே அபு சுஃபியான் சத்தமிட்டு கேட்கின்றார், ஏன், மலை கணவாயிலேதான் நபியும் ஒரு சில சஹாபாக்களும் அந்த இடத்திலே மேல் பகுதியிலே இருக்கின்றார். இந்த இடத்திலே அபு சுஃபியான் சத்தமிட்டு கூறுகின்றார், அஃபீக்கும் முஹம்மத், உங்களுக்கு மத்தியிலே முகமது உயிரோடு இருக்கிறாரா? யாரும் பதில் சொல்லல. நபி அவங்க தடுத்திருந்தாங்க, பதில் சொல்லாதீங்க அபு சுஃபியானுக்கு, நீங்க ரிப்ளை பண்ணாதீங்க. அஃபீக்கும் முகமது, முகமது இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? பதில் வரல. அஃபீக்கும் இப்னு அபி குஹாஃபா, அபு குஹாஃபாவுடைய மகன் யாரு, அபுபக்கர், அபுபக்கர் உயிரோடு இருக்கிறாரா? பதில் வரல. அஃபீக்கும் உமர் இப்னு கத்தாப், உமர் இப்னு கத்தாபும் உயிரோடு இருக்கிறாரா? பதில் வரல. பதில் வரல. இப்ப இவருக்கு அபு சுஃபியானுக்கு ஒரு பெரிய திருப்தி, இந்த மூவர்களும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், இனி நாங்க இந்த இடத்துல தங்க வேண்டிய தேவையில்லை, ஏன், இவர்களினாலதான் இஸ்லாத்துக்கு பலம். அவனுக்கு தெரிந்திருந்தது, இந்த நபியும் நபியோடு இருந்த இரண்டு முக்கிய தோழர்களினாலதான் இஸ்லாத்துக்கே பலமும் பாதுகாப்பும், இந்த மூவர்களும் இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் அழிந்து விட்டது, இஸ்லாம் முடிந்து விட்டது, இவர்களுடைய கதை முடிந்து விட்டது என்ற திருப்தியில அவர் அபூ சுஃபியான் அப்படியே வெளியாகி கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த காவிர்களை பார் சொல்லுகின்றான், அம்மா ஹாஉலாயி ஃபக்கத் குஃபீதுமூஹும், இந்த மூவர்களையும் நீங்கள் கொலை செய்து இவர்களுடைய தீங்கிலே இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கப்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்களால் இதை தாங்க முடியவில்லை, பொறுப்பார்களா, தாங்க முடியவில்லை, பாய்ந்து பேச ஆரம்பிக்கின்றார்கள், யா அதுவல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரியே, இன்னல்லதீன தக்கர்த்தஹும் அஹ்யா, யாருடைய பேரையெல்லாம் நீ சொல்லி அழைத்தாயோ அவங்க எல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள், வக்கத் அபக்கல்லாஹுமா யஸ்ஊக், உனக்கு கேவலம் தான் உனக்கு எஞ்சி இருக்கின்றது, உனக்கு கேவலம் தான் எஞ்சி இருக்கின்றது, நீ சொன்ன மூவர்களும் உயிரோடு தான் இருக்கின்றார்கள் என்று சொன்ன நேரத்திலே அபு சுஃபியான் என்ன சொல்லுகின்றான், மீண்டும் சொல்லுகின்றார், உங்களுடைய கொலை செய்யப்பட்டவர்களை சித்திரவதைப்படுத்தினார்கள், சிதைவுபடுத்தினார்கள், இதெல்லாம் நான் விரும்பல, ஆனால் அதை நான் வெறுக்கவும் இல்லை, இதை நான் விரும்பல, நான் சொல்லவில்லை அவர்களுக்கு, என்னுடைய போராளிகளுக்கு நான் சொல்லவில்லை, அவர்களாக செய்தார்கள், ஆனால் இது எனக்கு வெறுப்பை ஏற்படுத்தவும் இல்லை என்று சொல்லுகின்றார். அதுக்கு பின்னாடி என்ன சொல்லுகின்றார் அபு சுஃபியான், ஹுபல், ஹுபல் என்று சொல்லக்கூடிய அந்த சிலையுடைய பெயரை சொல்லி, ஹுபலே நீ உயர்ந்து விடுவாயாக, ஹுபலே நீ உயர்த்தியானவனாக ஆகிவிடுவாயாக என்று அவர் நாங்கள் அல்லாஹு புகழுவதை போன்றே அந்த ஹுபல் என்று சொல்லக்கூடிய சிலையை புகழுகின்றான். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அலா சுஜீபு, இவனுக்கு பதில் சொல்லக்கூடாதா, ஹுபலுக்குத்தான் உயர்வு என்று சொன்ன நேரத்தில் நீ பதில் சொல்லக்கூடாதா? அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஃபமான கூலு யா ரசூலல்லாஹ், என்ன பதில் சொல்றது? அப்பொழுது நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், கூலு அல்லாஹு அலா வ அஜல், அல்லாஹு அலா வ அஜல், ஹுபல் அல்ல உயர்ந்தவன், அல்லாஹு அலா, அல்லாஹ் தான் உயர்ந்தவன், வ அஜல், அவன் தான் மிக கண்ணியமானவன் என்று நீங்கள் பதில் சொல்ல வேண்டுமே. அதுக்கு பின்னால் மீண்டும் பதில் என்ன சொல்லுகின்றான், அதுக்கு பதிலாக அபு சுஃபியான் மீண்டும் சொல்லுகின்றார், லனல் உஸ்ஸா வலா உஸ்ஸா லக்கும், சரி ஹுபல் தான் இல்ல, எங்களுக்கு உஸ்ஸா இருக்கிறார், உஸ்ஸாவும் சிலைகளுடைய பேர்கள் தான், சிலைகள் என்று சொன்னா என்ன, அந்த சிலைகளுக்குரிய அவர்களுடைய மூதாதையர்கள் முக்கியமான தலைவர்கள், எங்களுக்கு உஸ்ஸா இருக்கின்றார், உங்களுக்கு உஸ்ஸா இல்லையே, உங்களுக்கு உஸ்ஸா இல்லையே. அப்பொழுது நபி அவர்கள் கேட்கின்றார்கள், இவனுக்கு பதில் சொல்லக்கூடாதா? சஹாபாக்கள் கேட்கிறார்கள், எப்படி பதில் சொல்றது அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் சொல்லுங்கள், கூலு அல்லாஹு மௌலானா வலா மௌலா லக்கும், அல்லாஹு மௌலானா, எங்களுடைய ஜமானன் அல்லாஹ், உங்களுக்கு உஸ்ஸாவா, எங்களுடைய ஜமானன் ஏக இறைவன் அல்லாஹ், எங்களுடைய பொறுப்பாளனாக இருக்கின்றான், வலா மௌலா லக்கும், உங்களுக்கு அந்த அல்லாஹ் எஜமானன் அல்ல, உங்களுக்கு பொறுப்பாளனாக அல்லாஹ் இல்லை, உங்களை விட்டு அல்லாஹ் ஒதுங்கி இருக்கின்றான் என்ற பதிலை சொல்லுங்கள் என்று நபி அவர்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதற்கு பின்னாடி அபு சுஃபியான் மீண்டும் சொல்லுகின்றார், யௌமுன் பியௌமி பத்ர் வல் ஹர்பு சிஜால், சரி அப்படி என்று சொன்னால் இன்றைய தினம் பத்ருடைய தினத்துக்கே எதிராக அதற்கு சரிசமமாகிவிட்டதே, பத்ரில் நீங்கள் வெற்றி கொண்டீர்கள், நாங்கள் இதோ அதே தாக்குதலை, அதே சேதத்தை உங்களுடைய அணியிலே ஏற்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால், பத்ரில் எத்தனை பேர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் காவிர்களுடைய அணியில, 70 பேர்கள் சுமார் கொலை செய்யப்பட்டார்கள். உஹுத் யுத்தத்தில் சஹாபாக்களுடைய அணியிலே சுமார் 70 பேர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆகவே யௌமுன் பியௌமி பத்ர் வல் ஹர்பு சிஜால், யுத்தம் என்பது கிணற்றின் வாளிகளை போன்று, அந்த காலத்தில் வாளி எப்படி இருந்தது, இரண்டு பக்கமாக இருந்து நீர் இறைப்பார்கள், இந்த பக்கம் வாளியை போட்டு அவருடைய வாளி உயர்ந்து விடும், இவர் தண்ணி எடுக்கிற நேரத்தில் அவருடைய வாளி கீழே தண்ணி எடுக்க போயிடும். அப்ப வல் ஹர்பு சிஜால், யுத்தம் என்பது கிணற்றிலே போடப்படக்கூடிய வாளியை போன்று, திருப்பி திருப்பி ஒரு நாள் நமக்கு சாதகமாக, மறுநாள் உங்களுக்கு சாதகமாக வரும். ஆகவே பத்ரிலே நாங்கள் இழந்த இழப்புக்கு பதிலடியாக உஹுதிலே அந்த இழப்பை உங்களுடைய அணியிலே ஏற்படுத்தி விட்டோம் என்று பெருமையாக அபு சுஃபியான் சொல்ல, அப்பொழுது உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொல்கிறார்கள், லா சவா, இல்லை, இது உன்னுடைய கணிப்பேடு, இல்லை நிச்சயமாக இல்லை, கத்லானா ஃபில் ஜன்னா வ கத்லாகும் ஃபில் நார், எங்களுடைய அணியிலே இன்று ஷஹீதானவர்கள் சுவர்க்கத்திலே இருக்கின்றார்கள், வ கத்லாகும் ஃபில் நார், அன்றே உஹத் போர்க்களத்திலே கொலையுண்ட காவிர்கள் நரகத்தில் இருக்கிறாங்க, அப்ப ஈக்குவல் ஆகலாமா, பத்ருக்கு இந்த உஹத் உங்களுக்கு சமப்படுத்தலாமா, பத்ரில் ஏற்படுத்த இழப்புக்கு சரிசமமான இழப்பை எங்களுடைய அணியிலே நீங்கள் ஏற்படுத்தியதாக சொல்லுகின்றீர்களே. இல்லை, இரு அணியினர்களும் கொலையுண்டவர்கள், சமமாக மாட்டார்கள். ஏன்? எங்களுடைய அணியிலே ஷஹீதாக்கப்பட்டவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க, உங்க அணியில அன்றே கொலையுண்டவர்கள் எல்லாம் நரகத்தில் இருக்கின்றார்கள் என்று பதில் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது கடைசியாக உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு பதில் சொல்றாங்களே, நீ பேர் சொல்லி அழைத்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுதிலும் இந்த அபூ சுஃபியானுக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை. அபூ சுஃபியான் கேட்கிறான், உமர், உமரே நீ கொஞ்சம் கீழே இறங்கி வா, உன்னோட பேசணும். அப்பொழுது நபியவர்கள் சொன்ன சொல்லுகின்றார்கள், போங்க உமரே, போய் அவை எதுக்காக அழைக்கின்றான் என்று சொல்லி போய் பேசி பாருங்க, பேசுங்க என்று சொன்ன நேரத்திலே உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இறங்கி வர அபூ சுஃபியான் கேட்கிறான், அன்ஷுதுக அல்லாஹ் யா உமர், அகத்தல்னா முஹம்மதன், அல்லாஹுவை நான் முன்வைத்து கேட்கின்றேன். அவர்கள்ட்ட இந்த முறையெல்லாம் இருந்தது, அல்லாஹுவை முன்படுத்தி கேட்கின்றேன், அன்ஷுதுக அல்லாஹ் யா உமர், உமரே அல்லாஹுவை முற்படுத்தி நான் கேட்கின்றேன், அகத்தல்னா முஹம்மதன், இந்த யுத்தத்தில் நாங்கள் உண்மையில முஹம்மத கொலை செஞ்சிட்டோமா? உண்மையாகவே இன்னும் சந்தேகம் தான், கொலை செஞ்சிட்டோமா? அப்பொழுது உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், அல்லாஹுமலா, நிச்சயமாக இல்லை, அல்லாஹுடைய தூதர் இதோ எங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையை கூட கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அங்கே சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்பொழுது அபூ சுஃபியான் சொல்லுகின்றார், அன்த அஸ்தகு இந்தி மின் இப்னி கமிஅத வ அபர், ஆம் உமரே, அப்துல்லாஹி இப்னு கமிஆவை விடவும், இப்னு கமிஆ அப்துல்லாஹி இப்னு கமிஆவை விடவும் நீ என்னிடத்திலே உண்மை சொல்லக்கூடியவராக இருக்கின்றாய். அப்படின்னு அர்த்தம் என்ன? நாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம், அப்துல்லாஹி இப்னு கமிஆ என்று சொல்லக்கூடிய காஃபிர் நபியை நோக்கி, நபியை தாக்கிய மிக முக்கியமான ஒரு காஃபிர் தான் இப்னு கமிஆ, அப்துல்லாஹி இப்னு கமிஆ. அவன் என்ன சொன்னான், குதுஹா வ அன இப்னு கமிஆ, இந்த அடியை நீ வாங்கிக்கொள் முஹம்மதே, நான் தான் இப்னு கமிஆவாக இருக்கின்றேன் என்று நபிக்கு, நபியுடைய தோல்புஜத்திலே தாக்குதலை தாக்கியவன், அதே நேரத்தில் நபியுடைய முகத்திலே தாக்கியவன். அந்த தாக்குதலுக்கு பின்னால் நபியை நான் கொலை செய்து விட்டேன் என்ற வதந்தியை காவிர்களுக்கு மத்தியிலே பரப்பியவன் தான் அப்துல்லாஹி இப்னு கமிஆ. இப்போ உமர் சொன்ன தகவலின்படி நபி அவங்க உயிரோடு இருக்கிறார்கள், முஹம்மது உயிரோடு இருக்கிறார் என்றது ப்ரூஃப் ஆகிட்டது யாருக்கு? அபூ சுஃபியானுக்கு. அப்பதான் அபூ சுஃபியான் சொல்றாரு, என்ன சொன்னான், நான் என்னிடத்திலே இப்னு கமிஆவுடைய வார்த்தையை விட உமரே உன்னுடைய வார்த்தை எனக்கு உண்மையாக இருக்கிறது, நாங்கள் உண்மையில முஹம்மத கொலை செய்யவில்லை. பாருங்க சோர்களே, இதெல்லாம் அபூ சுஃபியான் அன்று எதிரிகளுடைய அணியிலே இருந்து பேசிய வார்த்தைகளும், அந்த யுத்தத்துடைய திசை மறுபுறமாக திரும்புவதற்கு காரணமாகவும் அமைந்தார்கள். ஆனால் அதே அபூ சுஃபியானுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை நாடினானா இல்லையா? மக்கா வெற்றியுடைய நேரத்திலே அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்பொழுது நாங்க அபூ சுஃபியானுடைய இந்த வரலாற்றை படிக்கக்கூடிய நேரத்தில் அவரின் மீது வெறுப்பு வருகின்றது. ஆனால் அவர்களுடைய முடிவை அல்லாஹு தஆலா எப்படி வைத்திருந்தான்? அபூ சுஃபியான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவ்வளவு பெரிய சேதங்களை ஏற்படுத்திய, அவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திய அந்த நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நபி அவர்கள் அபூ சுஃபியானை மதிக்கின்றார்கள். மக்கா வெற்றியுடைய நேரத்திலே பின்னால் வரும், மக்காவுடைய வெற்றி கொண்ட நேரத்திலே என்ன சொல்லுகின்றார்கள், மக்காவுலே நபி அவர்கள் ஒரு அறிக்கையை விடுக்கின்றார்கள், யாரெல்லாம் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளே வந்து அபயம் பெறுகின்றார்களோ அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட மாட்டாது, அவர்களை நாங்கள் பாதுகாத்து விடுவோம். யாரெல்லாம் எங்களை எதிர்க்காமல், எங்களுடைய வருகையை தடுக்காமல் தங்களுடைய வீடுகளுக்குள்ளே நுழைந்து கதவுகளை அடைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கும் எங்களிடத்திலே பாதுகாப்பு இருக்கின்றது. வமன் தஹல தார அபி சுஃபியான ஃபஹுவ ஆமின், அதே போன்று யாரெல்லாம் அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ள போய் அபயம் பெறுகின்றார்களோ அவர்களையும் நாங்கள் தாக்க மாட்டோம் என்று அபூ சுஃபியான கண்ணியப்படுத்தினார்கள் நபி அவங்க. ஆகவே இஸ்லாம் என்ன என்னவாகின்றே நபியர்கள் சொன்னார்கள், அல் இஸ்லாமு யஜுப்பு மா கான கப்ல, இஸ்லாம் என்ன செய்கின்றது, யஜுப்பு மா கான கப்ல, முன் சென்ற அனைத்து பாவங்களையும் எல்லா தவறுகளையும் மன்னித்துவிடும். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நபியோட பைஅத் செய்ய வருகின்றார்கள், கையை நீட்டுகின்றார்கள், கையை நீட்டுட்டு இழுத்துட்டாங்க. சம்பவம் படிச்சிருப்பீங்க, இந்த சாது தான் கையை நீட்டி விட்டு இழுக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதரே, நான் ஒரு கண்டிஷன் போட விரும்புகின்றேன்,
நான் பல தவறுகளை செய்திருக்கின்றேன். தஷ்தரி துமாதா நபி அவங்க கேட்கிறாங்க, என்ன கண்டிஷன் சாதே சொல்லுங்க. சொல்லுகின்றார், நான் இன்னின்ன தவறுகளை எல்லாம் செய்திருக்கின்றேன், இன்ன பாவங்களை எல்லாம் செய்திருக்கின்றேன். இஸ்லாத்துக்கு முன்னாள் இந்த நிலைமைக்கு முன்னால பல தவறுகளை பாவங்களை செய்திருக்கின்றேன். அப்பொழுது நபி அவர்கள் கேட்கின்றார்கள், சாதே உனக்கு தெரியாதா, அல் இஸ்லாமு யஜுப்பு மா கான கப்லா, இஸ்லாம் அதற்கு முன் சென்ற அனைத்து தவறுகளையும் மன்னித்து விடுகின்றது. அதே போன்று ஹஜ்ஜி அதற்கு முன் சென்ற எல்லா தவறுகளையும் மன்னித்து விடுகின்றது. இந்த தகவல் உனக்கு தெரியாதா, இந்த தகவல் உனக்கு தெரியாதா என்று நபி அவர்கள் கேட்கின்றார்கள் சாதி இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நேரத்தில். ஆகவே அந்த அபு சுஃபியான் இவ்வளவு பெரிய ஒரு போராளியாக இருந்து காவிர்களுடைய அந்த படையை திரட்டி வந்து மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்திய பொழுதிலும் இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் அவைகள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன, அவைகள் அனைத்தும் முழுமையாக முற்று முழுதாக மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. சரி, இந்த பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பின்னால் அபு சுஃபியானுக்கு வேறு எதுவும் சொல்லி அவருடைய உள்ளத்துக்கு நிம்மதி ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லை. கடைசியா சொல்றாங்க, சரி அடுத்த ஒரு சந்திப்பு இருக்கின்றது, அடுத்த வருடம் பதில்ல நாங்க மீட் பண்ணுவோம், அடுத்த வருடம் பதில்ல நாங்க சந்திப்போம் என்று சொன்ன நேரத்தில் நபி அவங்களுக்கு பதில் சொன்னாங்க, சரி அது போன்றே இருக்கட்டும், அடுத்த வருடம் நாங்க பதில மீட் பண்ணுவோம், இன்னொரு யுத்தத்தில் நாங்க மீட் பண்ணுவோம். இப்ப யார் நினைக்க கூடாது, என்னடா வரலாறு முழுக்க யுத்தம் தானே, நபியுடைய வாழ்க்கை முழுக்க யுத்தம் தானு கேட்கக்கூடாது. இல்லை சோழர்களே, பின்னால் இந்த யுத்தங்களை பற்றிய ஒரு அழகான ஒரு விளக்கத்தை இன்று நவீன காலத்திலே நடக்கக்கூடிய யுத்தங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யுத்தத்துடைய உயரிய குறிக்கோள், எந்த நோக்கத்தில் எந்த குறிக்கோளை நபி அவர்கள் யுத்தம் செய்தார்கள், யுத்தங்களை விலைக்காக வாங்கினார்களா, எந்த நிலையிலே நபி அவர்கள் யுத்தங்களுக்காக வேண்டி நிர்பந்திக்கப்பட்டார்கள், அதனுடைய விளைவுகள் எதுவாக இருந்தது, மிக குறைந்த விளைவுகளைத்தான் இரண்டு அணிகளும் யுத்தங்களிலே மொத்தத்திலே சந்தித்திருக்கின்றது என்ற அழகான ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை இந்த நூலாசிரியர் பிற்குறிப்பாக இந்த நூலே பதிய வைத்திருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் அந்த சந்தர்ப்பம் வரக்கூடிய நேரத்தில் அதை விரிவாக எங்களுக்கு பார்க்கலாம். ஆகவே யார் நினைக்க கூடாதே நபியுடைய வரலாறு இப்படியாக தபூக் என்று சொல்லி முழுக்க முழுக்க யுத்தம் தானாண்டு. இல்லை சோர்களே, அந்த நிலைகளுக்கு கட்டங்களுக்கு நபி அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள். ஆகவே அந்த இடத்திலே நபி அவர்கள் பின்வாங்காமல் இந்த யுத்தங்களில் ஈடுபட்டார்கள். சரி, அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி சொல்லுகின்றார்கள், இந்த போராளிகள் உண்மையிலே உஹதே யுத்த களத்திலே இருந்து பின்வாங்கி அவர்கள் மதீனாவை நோக்கி செல்லுகின்றார்களோ தெரியாது, நாங்கெல்லாம் இங்க இருக்கிறோம், மதீனாவுல பெண்களும் சிறியவர்களும் வயோதிகர்களும் சில காரணங்களுக்காக யுத்தத்துக்கு வராதவர்களும் அங்க இருக்கிறாங்க, அவங்கள போய் தாக்கி விடலாமே இந்த கோளையர்கள், ஆகவே நீங்க கொஞ்சம் அவதானிச்சு வாங்காலேயே, இவங்க உண்மையிலே அவர்களுடைய பாதை மக்காவை நோக்கி இருக்கின்றதா அல்லது மறுபுறமாக மதீனாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்று அலியை அனுப்புகின்றார்கள். அப்பொழுது சொல்லி அனுப்புகின்றார்கள், நீங்க கவனிங்க, அவர்கள் ஒட்டகங்கள்ல ஏறி குதிரைகளை இழுத்து செல்லுகின்றார்கள். பாருங்க, இதெல்லாம் யுத்தத்துடைய தந்திரோபாயங்கள், இதெல்லாம் நுணுக்கங்கள். ஒட்டகத்துல ஏறி பயணித்துக் கொண்டே குதிரைகளை இழுத்து செல்லுகின்றார்கள் என்றிருந்தால் அவங்க மக்காவை நோக்கி போறாங்க, குதிரையில பயணித்துக் கொண்டு ஒட்டகங்களை இழுத்து செல்றாங்க, நிச்சயமாக அவங்க மதீனாவை தாக்க போறாங்க, வேகமாக மதீனாவை தாக்குறதுக்கு வேகமாக போறாங்க. மதீனாவை சமயத்தில் தாக்க போனால் நிச்சயமாக நான் அவர்களை எதிர்த்து தாக்குவேன், மதீனாவுக்கு போய் அவர்களை எதிர்த்து தாக்குவேன் என்று சொல்லி அலியை அனுப்பி விடுகின்றார்கள். சில ரிவாயத்துகளை அனுப்பப்பட்ட நபித்தோழர் சாது பின் அபி வக்காசனும் வந்திருக்கின்றது. சரி, எப்படி இருந்தாலும் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் இல்லை, அவர்களுடைய பயணம் மக்காவை நோக்கியதாகத்தான் இருந்தது. அவர்கள் ஒட்டகங்களில் ஏறியவர்களாகவும் குதிரைகளை அழைத்து செல்லக்கூடிய நிலையில் தான் அவர்களுடைய பயணம் தொடர்ந்தது. ஆகவே ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டார்கள், மக்காவை நோக்கித்தான் அவர்களுடைய பயணம் இருந்தது. சரி சகோதரர்களே, இப்பொழுது நபி அவர்கள் கொலையுண்டவர்களையும் இந்த யுத்தத்திலே காயப்பட்டவர்களையும் பார்க்க முற்படுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய ஒரு கட்டம் சகோதரர்களே. உஹது போர்க்களத்திலே சுமாராக 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். நபியோட மதீனாவுல இருந்து வந்த அந்த தோழர்கள் தங்களுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு தங்களுடைய சொத்து சுகங்களை விட்டுவிட்டு இஸ்லாத்துக்காக, நபிக்காக, அல்லாஹுக்காக இந்த பெரிய தியாகத்தை செய்வதற்காக வேண்டி வழியாகி வந்தவர்கள் மீண்டும் அவர்களுக்கு மதீனாவை நோக்கி திரும்பி செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுக்கவில்லை. அதை விட ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா உகது போர்க்களத்திலே அவர்களுக்கு வழங்கிவிட்டான். என்ன பாக்கியம்? சுஹதா. சுஹதா அல்லாஹுடைய பாதையிலே உயிர் நீத்த அந்த தியாகிகள் இன்று வரைக்கும் அந்த இடத்துக்கு போகக்கூடியவர்கள் சையீது சுஹதா. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஞாபகப்படுத்தப்படுகின்றார்களா இல்லையா? முஸ்அப் ஞாபகப்படுத்தப்படுகின்றார்களா இல்லையா? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஜமூ ஞாபகப்படுத்தப்படுகின்றார்களா இல்லையா? இப்படியான முக்கியமான தோழர்கள் அங்கே ஞாபகப்படுத்தப்படுகின்றார்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன். நபி அவர்கள் இப்பொழுது அவதானிக்கின்றார்கள். நபி அவர்கள் ஸைது இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சொல்கின்றார்கள், ஸைதே சஅத் இப்னு ரபீஈ நீ தேடி வா. சஅத் இப்னு ரபீஈ நீ பார்த்தால் என்னுடைய சலாத்தை அவருக்கு எத்தி வைத்து விட்டு உங்களுடைய நிலைமை என்னாண்டு கேளுங்கள், சஅதிலே கேளுங்கள். சஅத் யார் தெரியுமா சொல்களே? இந்த சஅத் இப்னு ரபீ அன்சாரிகளுக்கு மத்தியில் இருந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர். படிச்சிருக்கின்றோம், அன்சாரிகளுக்கு மத்தியில் இருந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவருடைய அந்த சொத்து, அவருடைய அந்த ஈத்தன் தோப்புக்கள், அவ்வளவு பெரிய செல்வங்கள் எல்லாம் அல்லாஹுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்வதை விட்டும் அவரை தடுக்கவில்லை. செல்வத்தினால் தியாகம் செய்தார்கள், ஆனால் உடனினால் அந்த தியாகத்தை செய்யும் வரைக்கும் மனநிறைவு பெறாத தோழர்கள் தான் அவர்கள். சோர்களே, அதுதான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடன் முஆஹாத் படிச்சோமா இல்லையா? இருவர்களையும் சேர்த்து வைத்தார்களே நபி அவர்கள். ஒரு அன்சாரிக்கும் ஒரு முஹாஜிருக்கும் இடையில் சகோதர தொடர்பை ஏற்படுத்திய நேரத்திலே அடிக்கடி நாங்கள் இந்த சம்பவத்தை படித்திருக்கின்றோம். சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மக்காவுல இருந்த பெரிய தனவந்தர். அப்ப அவருக்கு ஈக்குவலாக இங்க சேர்த்து வைக்கப்படக்கூடியவரும் அவருடைய தரத்திலே இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தரை தான் சேர்க்க வேண்டும். அப்ப சாதை அழைத்து, சாதே நீ அப்துல் ரஹ்மானுக்கு துணையாக உதவியாளராக இருந்து அவருக்கு பிசினஸ் நீங்க மதீனாவுடைய பிசினஸ்களை காட்டி கொடுக்கிறதே, அவருக்கு உங்களுடைய சொத்துல ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும் என்று நபியோர்கள் சேர்த்து விட்டு சம்பவத்தை நாங்கள் படிச்சோமா இல்லையா? சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொன்னாங்க, யா அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மானே லக்கத் அலிமத்தில் அன்சார், அன்சாரிகளுக்கு தெரியும், இன்னி மின் அக்ஸரிஹிம் மாலா, இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கின்றேன். சொன்னார்களே, என்னுடைய சொத்திலே பாதி எடுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய இரண்டு மனைவியிலே ஒரு மனைவியை பார்த்து நீங்கள் விருப்பம் சொல்லுங்கள், அவளை நான் தலாக் சொல்ல, அவளுடைய இத்தா முடிந்ததற்கு பின்னால் நீங்கள் மணந்து கொள்ளுங்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன சொன்னார்கள், பாரக்கல்லாஹு லக ஃபீ மாலிக வ அஹ்லிக், உங்களுடைய குடும்பத்திலும் சொத்திலும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு பரக்க செய்யட்டும், துல்லனி அல சூக், எனக்கு சந்தையை காட்டுங்க, எனக்கு சந்தையை காட்டுங்கன்னு சொல்லி ஒரு சில காலங்களிலே அவர்கள் செல்வந்தராகி விட்டார்கள். அது வேற விஷயம். ஆனால் இந்த சாதை பற்றி என்ன சொல்லுகின்றேன், இந்த சாதை நபி அவர்கள் தேடுகின்றார்கள். சோர்களை, உகது போர்க்களத்திலே மிக முக்கியமாக நபி அவர்கள் தேடிய ஒரு தோழர்களில் ஒருத்தர் தான் சாத் என்று சொன்னால், இன்றைக்கு சமுதாயத்தில் எத்தனையோ பெரிய தனவந்தர்கள் செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் சமுதாயத்திலே தேடப்படக்கூடியவர்களா? இனம் காணப்படக்கூடியவர்களா? இல்லை சகோதரர்களே, நிச்சயமாக இல்லை. ஆனால் சஅத் அன்றே அல்லாஹ்வுடைய தூதரினால் தேடப்பட்டது மாத்திரமின்றி, ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சொல்றாங்க, அந்த சஅத் உயிரோடு நீ கண்டுகொண்டேன்னு சொன்னா என்னுடைய சலாத்தை எத்தி வை, என்னுடைய சலாத்தை சொல்லும், சொல்லிவிட்டு அவருடைய நிலையை விசாரித்து வாரும் என்று நபி அவர்கள் தூதனுப்பும் அளவுக்கு சஅத் நபியுடைய உள்ளத்திலே இடம் பிடித்திருந்தார் என்று சொன்னால், பணத்திலால் மாத்திரமல்ல, அவருடைய தியாகத்தினால், உண்மையான தன்மையினால் சோர்களே. ஆனால் இதுவெல்லாம் வரலாற்றிலே எங்களுக்கு அழகான பாடங்களை புகட்டுகின்றது. செல்வம் மாத்திரம், பணம் மாத்திரம், அவர்களுடைய அந்த செல்வங்கள் மாத்திர அதோடு அவர்கள் இருந்து விடவில்லை. அதே நேரத்திலே உடலினாலும் அவர்கள் தியாகம் செய்வதற்கு முற்பட்டார்கள். அப்பொழுது சொல்லுகின்றார்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் சஅதை வந்து பார்த்த நேரத்திலே அவர்கள் குற்றுயிராக கடைசி தருணத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 70க்கும் அதிகமான காயங்கள் அவர்களுடைய உள்ளத்தை, அவர்களுடைய உடம்பை சின்னாபின்னப்படுத்தி இருந்தது. வாள்வெட்டுக்கள், அம்பு ஈட்டி காயங்கள் என்று சொல்லி 70க்கு அதிகமான காயங்களை அவருடைய உடம்பிலே நான் பார்த்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், சஅதே, அல்லாஹுடைய தூதருடைய சலாத்தை உமக்கு எத்தி வைக்க நான் வந்திருக்கின்றேன், உன்னுடைய நிலைமை என்ன, இப்போ உங்களுடைய நிலைமை என்ன? அப்பொழுது சஅத் சொல்லுகின்றார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லுங்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், இன்னி லஅஜிது ரீஹல் ஜன்னா, நான் சுவனத்துடைய வாடையை நுகர்ந்து கொண்டிருக்கின்றேன், அல்லாஹு அக்பர், நான் சுவனத்தின் வாடையை இதோ நுகர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள். அது மாத்திரமின்றி இன்னும் ஒரு மெசேஜை என்னுடைய அன்சாரி தோழர்களுக்கும் கொடுத்து விடுங்கள். என்ன மெசேஜ் தெரியுமா? அன்சாரிகளே, உங்களிலே ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு காயம் கூடப்பட்டால் கூட, அவருடைய உயிருக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு மன்னிப்பு இல்லை. இந்த தகவலையும் நீங்கள் கொடுத்து விடுங்கள். அன்சாரிகளே, உங்களில் யாராவது ஒருவராவது உயிரோடு இருக்க அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிருக்கு சேதம் ஏற்பட்டு விடும் என்றிருந்தால், காவிர்கள் அவர்களை வந்தடைந்து விடுவார்கள் என்றிருந்தால், உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு இல்லை என்று சொன்னால் அர்த்தம் என்ன? நீங்க எல்லா பேர்களும் இழந்தாவது அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்க வேண்டும் என்ற செய்தியையும் அன்சாரிகளாகிய என்னுடைய தோழர்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள் என்று சொன்ன வார்த்தையுடன் அவர்கள் ஷஹீதாகி விடுகின்றார்கள். அடுத்தவர் யார் தெரியுமா அவர்களே? அல் உசைரிம் என்று சொல்லக்கூடியவர், அம்ரு இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய அல் உசைரிம் என்று சொல்லக்கூடியவர், இவர்களும் உஹதே போர்க்களத்திலே குற்றுயிராக விழுந்து கிடக்கின்றார்கள். இந்த உசைரிமை பார்த்த நேரத்திலே சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த உசைரிம் தானே, இவருக்கு நாங்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை சொன்னோமே, இவர் இஸ்லாத்தை ஏற்க மறுத்தவர் அல்லவா, ஏன் இன்றைக்கு எங்களுடைய அணியில யுத்தம் செய்து கொலை உண்டு கிடக்கின்றார், கடைசி சரணத்திலே கிடக்கின்றார், இந்த உசைரிமுடைய நிலைமை என்ன என்று அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவருக்கு தானே நாங்கள் மதீனாவில் இஸ்லாத் சொல்லிக் கொண்டிருந்தோம், இவர் இஸ்லாத்தை ஏற்க மறுத்தவர் தானே. அப்ப இவர்களுடைய நினைப்புல என்ன, இவர் ஏதோ இனவெறியில மதீனா வாசிகள் அந்த இனவெறியில யுத்தம் செய்ய வந்திருப்பார் சில நேரத்தில், அப்படியும் வந்தாங்க சில நேரம், சில கட்டங்கள் நாங்கள் பார்த்தோமா இல்லையா, இனத்துக்காக வேண்டி யுத்தம் செய்யவும் வந்தார்கள். பின்னால் வரும் தன்னுடைய இனம் யாரே, மதீனா வாசிகள் மக்கத்து காவிர்கள் வந்து என்னுடைய இனத்தை தாக்கலாமா, அந்த இனவெறியில இவர் யுத்தம் செய்ய வந்திருக்கலாமோ என்று அந்த உசைரிமை அணுகி சில சகாபாக்கள் கேட்கின்றார்கள். உசைரிமே, நீ வந்து எதற்காக, அஹதபுன் அலா கோமிக்க அம் ரகபத்துன் ஃபில் இஸ்லாம், உன்னுடைய இனத்துக்காக வேண்டி யுத்தம் செய்ய வந்தாயா, அல்லது இஸ்லாத்துல ஆசை வைத்து ஷஹாதத்துல ஆசை வைத்து நீ யுத்தம் செய்ய வந்தாயாண்டு கேட்ட நேரத்திலே உசைரிம் சொல்லுகின்றார்கள், பல் ரகபத்தன் ஃபில் இஸ்லாம், இல்லை இஸ்லாத்திலே ஆசை வைத்து தான் நான் வந்தேன். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நான் ஈமான் கொண்டு அந்த அல்லாஹுடைய தூதருடன் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்துதான் இந்த நிலையை நான் அடைந்திருக்கின்றேன், இதோ என்னுடைய நிலையை நீங்கள் காணுகின்றீர்களே என்று சொன்ன நேரத்திலே இந்த தகவல் நபி அவர்களுக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. ஏன், வகையோட பேசக்கூடியதான் நபிவங்க, இது உண்மைதானா என்றதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நபிட்ட இந்த தகவல் எடுத்து செல்லப்பட்ட நேரத்திலே நபியவர்கள் சொல்கின்றார்கள், ஹுவா மின் அஹ்லில் ஜன்னா, அந்த உசைரிம் சுவர்க்கவாதிகளிலே ஒருவர், ஷஹீத், அவரே கன்ஃபார்ம் உண்மையாகவே இஸ்லாத்துக்காக வேண்டித்தான் போர் செய்திருக்கின்றார். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த உசைரிம் தான், இந்த உசைரிம் என்று அழைக்கப்படக்கூடிய அம்ரு இப்னு சாபித், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அம்ரு இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் ஒரு தொழுகை கூட தொழாமல் ஷஹீதாகி சுவர்க்கம் சென்ற நபித்தோழர். அல் உசைரிம், அம்ரு இப்னு சாபித் இவர்கள் தான் ஒரு தொழுகை கூட தொழுவதற்கு அல்லாஹ் பாக்கியம் கிடைக்கவில்லை, யுத்தத்தில் ஷஹீதாகி சுவர்க்கம் நுழைகின்றார்கள். பாருங்க பாக்கியம் எங்க வந்து எப்படி பாக்கியங்கள் கிடைக்கின்றது. மூன்றாவது நபரை பாருங்கள் சோர்களே, இதற்கு எதிர்மறையில் இருக்கக்கூடியவர் குஸ்மான் என்று சொல்லக்கூடியவர், இவர் மிக கடுமையாக உஹது போர்க்களத்திலே முஸ்லிம்களுடைய அணியில இருந்து போர் செய்தவர். மாத்திரமின்றி 7-8 காவிர்களை கொண்டு வீழ்த்தியவர், மிகப்பெரிய ஒரு போராளியாக இருந்தார். இவரில் பல காயங்கள் ஏற்பட்டு அவரை பனூ லஃபர் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அழைத்து சென்றே சுமந்து சென்றே சஹாபாக்கள் இவருக்கே சிகிச்சை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். சிகிச்சை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், இவருக்கு இவருடைய மனதுக்கு ஆறுதலை கொடுத்தே உனக்கு இந்த நிலையில உனக்கு ஷஹாதத் கிடைத்தேன்னு சொன்னால் உனக்கு சுவர்க்கம் இருக்கின்றது, மிகப்பெரிய பாக்கியங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆறுதல்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த குஸ்மான் சொல்லுகின்றான், வல்லாஹி இன்னி இன் காதல்து இல்லா அன் அஹ்சாபி கௌமி, நிச்சயமாக நான் என்னுடைய இனத்துக்காகத்தான் நான் போரிட்டிருக்கின்றேன். நான் இதற்காக உண்மையில இஸ்லாம் மேலோங்க வேண்டும், அல்லாஹுடைய இந்த தீன் உலகத்திலே நீடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் போரிடவில்லை, என்னுடைய இனத்துக்காக வேண்டித்தான் நான் போரிட்டேன் என்று சொன்ன நேரத்திலே அந்த இனவெறி என்னிடத்திலே இல்லை என்றிருந்தால் நான் இந்த யுத்தத்துக்காக வேண்டி வந்திருக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய காயம் அந்த தாக்குதல் அவனுக்கு அந்த தாக்கங்கள் அதிகமாக கூடிய நேரத்தில் அப்படியே தற்கொலை செய்து கொள்கின்றான் குஸ்மான். இந்த செய்தி நபியவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகின்றது. நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னஹு மின் அஹ்லின் நார், இவன் நரகவாசி, இவன் ஒரு நரகவாசி என்று சொல்லுகின்றார்கள். இதுல இருந்து என்ன விளங்குகின்ற சோர்களே, நபியுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இஸ்லாத்தின் கொடிக்கு கீழே யுத்தம் செய்த ஒரு மனிதர், அதுவும் காவிர்களுடைய அணியிலே 7-8 காவிர்களை கொண்டு வீழ்த்திய ஒரு போராளி. பிரச்சனை எங்கே? இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கின்றது. அவருடைய எண்ணத்தில் வந்தது மாத்திரமல்ல, அதை நாவினாலும் வெளிப்படுத்தி விடுகின்றான். என்னுடைய இனத்துக்காக வேண்டித்தான் நான் போரிட்டிருக்கின்றேன். ஆகவே இந்த சுலோகங்கள், இந்த கவர்ச்சியான பதாகைகள், இந்த பேனர்கள், இவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே செல்லுபடியாக மாட்டாது. நாங்கள் இதுக்குத்தான் போரிடுகின்றோம், இஸ்லாத்துக்காக, அதுக்கு இதுக்கு, இந்த பெயர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஈடுபட மாட்டாது. எது ஈடுபடும்? அல்லாஹ்விடத்திலே எது ஈடுபடும்? ஒரு மனிதனுடைய எண்ணம் ஈடுபடும். நாளை கியாமத்திலே முதல் நரகத்திலே முகங்குப்புற தள்ளப்படக்கூடியவர்களுடைய லிஸ்ட்ல யாரே? ஷஹீத் ஒருவரா இல்லையா? ஷஹீத், குர்ஆனை மனனமிட்டு அதை இரவு பகலாக ஓதி போதித்த ஒரு மனிதர், அல்லாஹுடைய பாதையிலே தன்னுடைய பொருளை வாரி வழங்கிய ஒரு மனிதர். இந்த மூவர்களையும் கொண்டுதான் இந்த மூவர்களை வைத்துத்தான் நரகத்துடைய நெருப்பு அல்லாஹு தாலா மூட்டுறது. அது மூன்று இருக்கக்கூடிய நெருப்பு தான், அதுல முதல் நரகத்தில் தள்ளப்படக்கூடியவர்கள் தான். இதெல்லாம் எதனால வந்த விளைவு? எண்ணத்தில் ஏற்பட்ட கோளார். செய்தது வழித்தோற்றத்திலே மிகப்பெரிய தியாகங்கள், உயிர் தியாகம், பொருள் தியாகம், தன்னுடைய நேரம் காலத்தை தியாகம், லேசான தியாகமா? பெரிய தியாகங்கள். ஒருத்தரே ஷஹீத், உயிரையே தியாகம் செய்தவர், தனவந்தர் செல்வந்தர், தர்மம் செய்தவர் பொருளை தியாகம் செய்கின்றார், மார்க்கத்தை கற்று குர்ஆனை ஓதியவர் நேரத்தையும் காலத்தையும் அவருடைய சிரமத்தையும் தியாகம் செய்தவர். இந்த மூவருக்கும் ரிசல்ட் என்ன? உள்ளத்தில் ஏற்பட்ட கோளாறு, அந்த எண்ணத்தில் ஏற்பட்ட பிரச்சனையினால இவங்களை தான் முதல் நரகத்தில் போட்டு அல்லாஹ் பாதுகாக்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே குஸ்மானுக்கு நடந்தது தான். ஆகவே தேசப்பற்றின் காரணமாக, இனத்தின் வெறியின் காரணமாக ஒரு மனிதன் யுத்தம் செய்கின்றான் இருந்தா, அதே ஒரு குர்ஆன் வசனத்தை அடிப்படையாக வைத்து அதை அவன் அப்படியே காட்டிக்கொண்டு யுத்தம் செய்தாலும் என்ன, அல்லது இஸ்லாமிய பேர்களை வைத்துக் கொண்டு யுத்தம் செய்தால் என்ன, இதெல்லாம் அல்லாஹுடத்திலே ஈடுபட மாட்டாது. ஆகவே அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை உலகத்திலே மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் ஜிஹாத் செய்தால்தான் உண்மையான ஜிஹாதாக இருக்கும். அதுக்கு எதிர்மறையிலே பாருங்கள் சோர்களே, யூதர்களில் இன்னும் பனு சாலபா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு யூதன், அவன் என்ன செய்கின்றான், மதீனாவில் இருந்து இஸ்லாமிய படை வெளியேறக்கூடிய நேரத்திலே, இஸ்லாமிய படை வெளியேறக்கூடிய நேரத்திலே யூதர்களை பார்த்து சொல்லுகின்றான், யூதர்களே உங்களுக்கு தெரியும் முஹம்மதுக்கு உதவி செய்வது உங்களின் மீது கட்டாயம். ஏன் தெரியுமா? ஏன் கட்டாயம்? முஹம்மதோடு நீங்க ஒப்பந்தம் பண்ணிருக்கிறீங்க, ஒப்பந்தம் கைச்சாத்திட்டு இருக்கிறீங்க, வெளியூர்ல இருந்து யாராவது மதீனாவை தாக்க வந்தால் நீங்க முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. ஆகவே இது உங்களுக்கு தெரியும், ஏன் நீங்க முகமதோட வெளியேறக்கூடாது என்று சொன்ன நேரத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், சனிக்கிழமை ஆகிட்டு, சனிக்கிழமை நமக்கு யுத்தம் செய்ய முடியாது, சனிக்கிழமை நடந்தது, சனிக்கிழமை ஆச்சு, சனிக்கிழமைகளுக்கு யுத்தம் செய்ய முடியாது என்று சொன்ன நேரத்திலே என்ன சொல்லுகின்றான், கோபப்பட்டு சொல்லுகின்றான் அந்த யூதன், உங்களுக்கு சனியன் ஒன்று இல்லாம போகட்டும், அந்த கண்ணியத்தை நீங்க பேண்டதில்லை, பொய் சொல்றீங்க என்று சொல்லிட்டு நபியோட வழியாகி சென்று அவன் கொலை செய்யப்படுகின்றான். அந்த யூத கொலை செய்யப்படுகின்றான். இந்த செய்தி கேள்விப்பட்ட நேரத்திலே நபியர்கள் சொன்னார்கள், அவருடைய பேர் வந்து முஹைரீக், முஹைரீக் ஹைரு யஹூத், யூதர்கள் ஒரு சிறந்தவன், அவருக்கு ஷஹாதத் எல்லாம் கிடையாது, ஆனா யூதர்கள் ஒரு சிறந்தவன் முஹைரீக். அந்த ஒப்பந்தத்தை பேணிய மனிதர்கள் ஒருத்தர், அதற்கு அடுத்ததாக நபி அவர்கள் செய்கின்றார்கள், சுஹதாக்கள் அனைத்து பேர்களையும் ஒன்றிணைத்து அவர்களை அடக்கக்கூடிய வேலையிலையும் காரியத்தில் நபி அவங்க உகதே அந்த போர்க்களத்தில் ஈடுபடுகின்றார்கள். ஈடுபடக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் சொல்லிக்கொண்டு தயாராகின்றார்கள், அன ஷஹீதுன் அலஹ உலாயி இன்னஹு மா மின் ஜரீஹின் யுஜ்ரஹு ஃபில்லாஹி இல்லா வல்லாஹு யபஸுஹு யௌமல் கியாமா. அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு மனிதன் உயிர் தியாகம் செய்கின்றான் என்றால், ஷஹீதாகின்றான் என்று சொன்னார், அவனுக்கு அந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடத்திலே நான் சாட்சி சொல்லுகின்றேன், நான் சாட்சியாக இருக்கின்றேன் நாளை கியாமத்திலே அவர் இந்த இரத்த காயங்களுடன் எழுப்பப்படுவார். அல்லவுனு லவுனு தம் வர்ரீஹு ரீஹுல் மிஸ்க், அந்த காயம் இரத்தம் படிந்ததாக இருக்கும், நிறத்திலே அது சிவப்பாக இருக்கும், ஆனால் அதனுடைய வாடைக்கு சூரி வாடையாக இருக்கும். மஹ்ஷர் மைதானத்திலே நிறத்திலே அது இரத்தம் இரத்த பள்ளமாக இருக்கும், அருவறுப்பாக இருக்கும் பார்ப்பதற்கே, ஆனாலும் வாடையிலே அது எப்படி இருக்கும், கஸ்தூரி வாடை வீசக்கூடியதாக இருக்கும். சுஹதாக்கள் அப்படியே எழுப்பப்படுவார்கள், எந்த நிலையில் அவர்கள் ஷஹீதானார்களோ அதே நிலையில் எழுப்பப்படுவார்கள் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டு அவர்களை ஒன்று சேர்க்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஷஹீதான சில சஹாபாக்களை அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மதீனாவில் அடக்கிறதுக்காக வேண்டி, பக்கீல் அடக்கிறதுக்காக வேண்டி எடுத்து சென்றிருந்தாங்க. நபி அவங்க அவர்களை திருப்பி எடுத்து வரும்படி சொன்னாங்க, இல்லை, சுஹதாக்கள் எந்த இடத்திலே கொலை செய்யப்படுகின்றார்களோ அந்த இடத்தில் தான் அவர்களை அடக்க வேண்டும், அந்த இடங்கள் அவர்களுக்கு நாளை கியாமத்திலே சாட்சி சொல்லும், அதனால் அதே இடத்தில் அவர்கள் அடக்கப்பட வேண்டும் என்று அவர்களை அழைத்து வந்து அவர்களை மதீனாவுக்கு எடுத்து செல்லப்பட்ட அந்த சடலங்களை எல்லாம் மீண்டும் எடுத்து வந்து அவர்களை குளிப்பாட்டக்கூடாது, அதே ஆடையை சுத்தி அவர்கள் அப்படியே அடக்கிறது மாத்திரம், குளிப்பாட்டுறதுனா தொழுகையும் இல்லை, அவர்களுக்கு தொழுகையும் இல்லை, வரும் துவா மாத்திரம் செய்து அவர்களை அடக்கிவிட வேண்டும். அவர்களுடைய அந்த அவர்களோட இருந்த ஆயுதங்கள் இருக்கும், அவர்களுடைய கவச ஆடைகள், அவர்களுடைய வாளம்பு ஈட்டி இவைகளை மாத்திரம் கலட்டி எடுத்து விட்டு அந்த ஆடைகளோட அவர்களை என்ன செய்துவிட வேண்டும், அடக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஒன்று சேர்த்து சுமாராக 70 பேர்களையும் தனித்தனியாக கபர்களை வெட்டி அவர்கள் அடக்க முடியாது, 2-3 பேர்களை சேர்த்தெல்லாம் உஹது போர்க்களத்திலே அவர்களை நபி அவர்கள் அடக்குகின்றார்கள். அந்த நேரத்திலே அப்துல்லாஹிப்னு அம்ருப்னு ஹராம் யார் இவர்கள், ஜாபிர் ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய தந்தை, ஜாபிருடைய தந்தை தான் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹிப்னு அம்ருப்னு ஹராம் அவர்கள். அதே போன்ற அம்ருப்னு ஜமூ போன்ற இருவர்களும் வாழும் காலத்திலே ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களாக இருந்தார்கள். அந்த இருவர்களும் உஹது போர்க்களத்திலே இருவர்களும் ஷஹாதத்தை அடைந்தார்கள். இருவர்களையும் ஒன்றிணைத்து ஒரே கபரிலே அடக்கி விடுகின்றார்கள். அம்ருப்னு ஜமூஹையும் அப்துல்லாஹிப்னு அம்ருப்னு ஹராமையும் ஒரே கபரில் அடக்குகின்றார்கள். அடக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் நபி அவர்கள் கேட்பார்கள், இவர்கள் யாரு குர்ஆனை அதிகம் மனனமிட்டு இருக்கின்றார்கள், அங்கேயும் அந்தஸ்தவர்களே குர்ஆன் அதிகம் மனனமிட்டவர்களை முதல்ல கபரில் இறக்குவார்கள், அதற்கு பின்னால் அடுத்தவர். அங்கேயும் ஹாஃபிலுக்கு வந்தே குர்ஆனை மனனமிட்டவருக்கு கண்ணியம் தான். ஆகவே கேட்டு கேட்டு அடக்கினார்கள். இவர்கள் யாரு குர்ஆனை அதிகமாக மன்னமிட்டவங்க, அப்ப சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இவர் தான் அல்லாஹுடைய தூதர் என்று சொன்னா அவரை முதல்ல வச்சுட்டு அடுத்தவரை பின்னால் வைப்பாங்க. இப்படியாக 2-3 பேர்களை சேர்த்து சேர்த்தெல்லாம் நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அடக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள், நபி அவர்கள் தானே இந்த ஜனாசாக்களை குளிப்பாட்ட கூடாது என்று சொன்னார்கள், அதுவும் அங்கே ஒரு ஜனாசாவுல இருந்து தண்ணி சொட்டு வடிஞ்சு கொண்டிருக்குதே, என்னடா இந்த போர்க்களத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு ஜனாசா இருக்கின்றது, அந்த ஜனாசாவுல இருந்து தண்ணி சொட்டு வடிந்து கொண்டிருக்கின்றது, பார்த்தாங்கன்னு சொன்னா ஹம்பலாவுடைய ஜனாசா, ஹம்பலத்துமனு அபி ஆமிர், ஹம்பலாவுடைய ஜனாசா. அப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், விட்டுவிடுங்கள், அதோ மலக்குமார்கள் அவர்களை குளிப்பாட்டி கொண்டிருக்கின்றார்கள், மலக்குமார்கள் குளிப்பாட்டி கொண்டிருக்கின்றார்கள், இவருடைய மர்மம் என்ன, இதனுடைய மர்மம் என்னாண்டு தன்னுடைய குடும்பத்துக்கு செய்தி அனுப்புகின்றார்கள், மனைவி இடத்துல செய்தி அனுப்பவும் மனைவி சொல்லி அனுப்புகின்றார்கள், ஹம்பலா ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா, யுத்தத்துக்காக வேண்டி வந்த நேரத்திலே ஜனாபத்தாக இருந்தார்கள், குடும்ப உறவு நடத்திவிட்டு தான் குளிப்பதற்கு கூட அவகாசம் கிடைக்கவில்லை, அவர்கள் உடனடியாக வந்து யுத்த களத்திலே இறங்குகின்றார்கள், அதனால் அவர்கள் ஜனாபத்தாக இருக்கின்றார்கள், ஷஹீதை குளிப்பாட்ட முடியாது, ஆனால் ஜனாபத்தில் இருந்து குளிப்பாட்ட வேண்டுமே, அதற்கு பின்னால் தான் ஹம்பலாவுக்கு என்ன பேர் வருகின்றது, ரசீலுல் மலாயிகா, மலக்குமார்களினால் குளிப்பாட்டப்பட்ட தோழர் என்ற பாக்கியம். இதெல்லாம் உகுதல கிடைத்த பெரிய மெகா ஆஃபர்ஸ் சகோதரர்களே, சாதாரணமான ஆஃபர்கள் கிடையாது, மெகா ஆஃபர்ஸ் சொல்லுவோமே, மிகப்பெரிய அவர்கள் தான். உகதுல கிடைத்த பேர்களும் புகழ்களும் நாளை மறுமை வரைக்கும் அவர்கள் மரணித்து ஷஹீதாகி அவர்களுக்குரிய இடங்களை அடைந்து விட்டார்கள். நாளை மறுமை வரைக்கும் அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகின்றது ஹசீலுல் மலாயிகா. வரலாற்றில் இருந்த ஒரே ஒருவருக்கு தானே இந்த பாக்கியம். உலகம் இருக்கும் காலம் எல்லாம் போற்றப்படக்கூடிய ஒரே ஒரு தோழர் தான், ஒரே ஒரு நபர் யார், மலக்குமார்கள்னால குழுப்பட்டப்பட்டவர், பூமியில வானவர்கள்னால குழுப்பட்டப்பட்டவர். கிடைக்குமா சோர்களே, கற்பனை பண்ணலாமா? அந்த பாக்கியத்தை ஹம்பலத்து அபி ஆமிர் பெற்றுக் கொள்கின்றார்கள். அதே போன்றே ஹம்சா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஜனாசா நபி அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. நபி அவர்கள் மிகவுமே மனம் நொந்து போகின்றார்கள். அவர்களுடைய உடம்பு சின்னா பின்னப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சல்லாடையாக வயிறு கிழிக்கப்பட்டு ஈரல் குலை வெளியேற்றப்பட்டு மிகவுமே அசிங்கப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நேரத்திலே நபியவர்களினால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வேதனைப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலே சஃபியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், யாரே நபியுடைய மாமி என்று சொன்னால் ஹம்சாவுடைய யாராகும் சகோதரி, ஹம்சாவுடைய சகோதரி சஃபியா வருகின்றார்கள், ஓடோடி வருகின்றார்கள். தன்னுடைய சகோதரரை இறுதியாக பார்த்து விட வேண்டுமே என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹம்சாவை காட்டாதீர்கள். அந்த சஃபியாவினால் இந்த சின்னா பின்னமாக இருக்கக்கூடிய இப்படி சிதைந்திருக்கக்கூடிய இந்த ஜடலத்தை பார்க்க முடியாது, அவரை திருப்பி விடுங்கள், அவருக்கு இந்த ஜடலத்தை காட்டி விடாதீர்கள் என்று சஹாபாக்களுக்கு சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் சஃபியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய சகோதரர் அவருடைய உடம்பு சிதைக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் எனக்கு தெரியும், என்னை பார்க்க விடுங்கள், அல்லாஹுடைய தூதரை என்றே அடம்பிடித்து பார்க்கின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், உள்ளத்துக்கு திருப்தி ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹுக்குரியவர்கள், அல்லாஹுடமே நாங்கள் திரும்பி செல்லக்கூடியவர்கள், அல்லாஹுமே நாங்கள் திரும்பி செல்லக்கூடியவர்கள். நான் இவருடைய இந்த ஷஹாதத்தை அல்லாஹ்விடத்திலே நன்மையாக நான் எதிர்பார்க்கின்றேன், நான் பொறுமையாக இருந்து கொள்ளுகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு பார்த்து விட்டு அப்படியே திரும்பி விடுகின்றார்கள். துவா செய்துவிட்டு அவர்கள் திரும்பி விடுகின்றார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹிப்னு ஜஹஷ் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களையும் ஹம்சாவையும் சேர்த்து அடக்கியிருக்கிறார்கள். ஹம்சாவோட அப்துல்லாஹிப்னு ஜஹஷ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க உறவுல தங்களுடைய, அதாவது ஹம்சா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சகோதரியுடைய மகன் இன்னும் ஒரு உறவுல பால்குடி சகோதரராகவும் இருந்தார்கள். அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு சேர்த்தான் ஹம்சா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்டார்கள். இப்னு மசூத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹம்சாவுடைய இழப்புக்காகவே நபி அவர்கள் அழுததை போன்று யாருடைய இழப்புக்காகவும் நபி அவர்கள் அழுததை நான் பார்க்கவில்லை. அந்த அளவு, அடக்க முடியாத அளவுக்கு நபி அவர்கள் தேம்பி தேம்பி அழுததை நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு நபி அவர்கள் வேதனைப்பட்டார்கள். ஹம்சா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த கிளப்பை பார்த்து, ஆகவே இந்த காட்சிகள் எல்லாம் சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்தி இருந்தது. ஏன், அந்த உடம்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு நோவினை செய்யப்பட்டு கொலையுண்ட ஷஹீதாக்கப்பட்டு ஏற்கனவே வெட்டு காயங்களோடு தான் ஷஹீதாக இருக்கின்றார்கள். அதுக்கு மேலாக அது என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, மூக்கு அறுக்கப்பட்டு காது அறுக்கப்பட்டு இப்படி உறுப்புகள் அறுக்கப்பட்டிருந்தா எவ்வளவு வேதனையாக இருக்கும். அந்த நேரத்திலே ஹம்சாவை நாங்கள் பார்த்தோம். ஹம்சா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த ஜனாசாவை அடக்கக்கூடிய நேரத்தில் கவனிடுவதற்காக வேண்டிய ஒரு ஆடை எடுத்து வருகின்றது. ரெண்டு பேர சம்பவத்தில் வருது, முசாப் இப்னு உமைருடைய சம்பவத்திலே வருகின்றது, ஹம்சாவுடைய சம்பவத்திலே வருகின்றது. அவர்களை போர்த்துவதற்காக வேண்டிய ஒரு வெள்ளை, அதாவது கருப்பு கோடிடப்பட்ட ஒரு ஆடை மாத்திரம்தான் இருந்தது. அதால போர்த்துவதற்காக வேண்டி தலை பக்கமாக இழுத்தால் கால் வெளியேறுகின்றது, கால் பக்கமாக இழுத்தால் தலை வெளியேறுகின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், தலை பக்கத்தை மூடிவிட்டு கால் பக்கத்திலே இதுகிறன்று சொல்லக்கூடிய அந்த செடிகளை வைத்து நீங்கள் அவர்களை அடக்கிவிடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதே நிலைதான் முஸ்அப் இப்னு உமைர், முஸ்அப் இப்னு உமைர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அதே நிலைமைதான் இருந்தது. அவர்களுடைய தலை பக்கமாக அவர்களை கவனை இழுத்தால் கால் தெரிகின்றது, கால் பக்கமாக இழுத்தால் தலை தெரிகின்றது. யார் இந்த முஸ்அப்? மக்காவுல மிகப்பெரிய செல்வத்தில் புரண்டிருந்தவர்கள் முசாப். முசாபுக்கென்று ஒரு நடை. அவர்கள் மக்காவுடைய பாதைகளில் சென்றால் பெண்கள் என்ன செய்வார்கள், வீடுகளில் இருந்து வெளியேறி விடுவார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய அத்தருடைய வாசம். முசாப் எந்த இடத்துல ஆடை கழுவார்களோ அந்த டோபியில கொண்டு போய் ஆடையை கொடுப்பாங்க. ஏன் எங்க ஆடைய முசாபுடைய ஆடையோட சேர்த்து கழுவினாலே அதுக்கு ஒரு வாசம், அதுக்கு ஒரு அலாதியான வாசம். 200 வெள்ளிக்காசுகள் பெருமதியான ஆடை அணிவிக்கப்பட்டு பெருமை பாராட்டப்பட்டவர்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த முசாப் கிழிந்த ஆடையுடன் தான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தார்கள். உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் கவன் செய்வதற்கு ஆடை இல்லாத நிலையில் பிரிகின்றார்கள். இதுதான் சோழர்களே அந்த தியாகிகள். பேசுவது இலகுவாக இருக்கும், இதை செயல்படுத்துவது என்பதே எங்களுக்கு சில இதெல்லாம் நாங்கள் வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் இவைகளை எங்களை பிள்ளைகளுக்கு சொன்னால் இந்த லக்ஷுவரி லைஃப்ல இந்த ஆடம்பர வாழ்க்கையில் இது சொன்னால் இதெல்லாம் ஏதோ ஒரு கட்டுக்கதைகள், ஏதோ இது கட்டுக்கதைகள், புராண கதைகள் என்று தான் எங்களுடைய பிள்ளைகள் இதுகளை பார்ப்பார்கள். இல்லை சோர்களே, இவைகள் தான் இந்த பிள்ளைகளுக்கு புகட்டப்பட வேண்டிய உண்மையான தியாகிகளுடைய வரலாறுகள் சோர்களே. ஆகவே அந்த முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நேரத்திலே அந்த செடிகள் இலைகள் காலே கால் பக்கமாக வைத்து மறைக்கப்பட்டு தலைப்பக்கம் இருந்த ஒரு ஆடையோட அவர்கள் மூடப்பட்டுத்தான் அவர்களுடைய ஜனாசா அடக்கப்படுகின்றது. இதற்கு பின்னால் நபி அவர்கள் சஹாபாக்களை ஒன்று சேர்த்து துவா செய்கின்றார்கள், ஒரு நீண்ட துவாவை செய்கின்றார்கள். அது முஸ்னத் இமாம் அஹ்மதிலே வந்திருக்கின்றது. அதே போன்றே அல் அதபுல் முஃப்ரத் என்ற நூலே இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதித்திருக்கின்றார்கள். இந்த துஆவை சுருக்கமாக பார்ப்போம். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு, அல்லாஹும் லக்கல் ஹம்து குல்லு, இறைவா உனக்கே எல்லா புகழும். அல்லாஹும்ம லா காபித லிமா பஸத், நீ விரித்ததை சுருக்கவும் மடக்கவும் முடியாது, நீ மடக்கியதை விரிவாக்கவும் முடியாது. அதே போன்று நீ யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினாயோ அவர்களுக்கு அவர்களை வழிகெடுக்கவும் முடியாது, நீ நேர்வழி காட்டியவர்களை வழிகெடுக்கவும் முடியாது, வழிகெடுத்தவர்களை நேர்வழி காட்டவும் முடியாது, நீ கொடுத்ததை தடுக்கவும் முடியாது, தடுத்ததை கொடுக்கவும் முடியாது, நீ நெருக்கமாக்கி வைத்தவைகளை தூரமாக்க முடியாது, நீ எதையெல்லாம் தூரமாக்கி விட்டாயோ அதை நெருக்கமாக்க முடியாது. ஆகவே இறைவா, உன்னுடைய வளங்களில் இருந்து, உன்னுடைய கருணையில இருந்து, உன்னுடைய அருள்களில் இருந்து, ரஹமத்துகளில் இருந்து எங்களுக்கு விரிவாக அவைகளை விரிவுபடுத்தி அதிகமாக கொடுப்பாயாக என்று சொல்லிவிட்டு கேட்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகன் நஈமல் முகீம் அல்லதி லா யஹூலு வலா யஸூல், இறைவா நீங்கி விடாத நிரந்தரமான நியமத்தை, அருள் பாக்கியங்களை எனக்கு கொடுத்து விடுவாயாக. அகன்று விடாத, நீங்கி விடாத நிரந்தரமான அருள் பாக்கியங்களை கொடுத்து விடுவாயாக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அவுன யௌமல் யௌமல் ஐல, சிரமத்துடைய காலத்திலே, சிரமத்தின் நாளிலே உதவியை கொடுத்து விடுவாயாக. வல் அம்ன யௌமல் கௌஃப், அச்சத்தின் நாளிலே அபயத்தை கொடுத்து விடுவாயாக. அல்லாஹும்ம இன்னி ஆஇது பிக மின் ஷர்ரி மா அதைதனா வ ஷர்ரி மா மனஅதனா, நீ கொடுத்ததன் தீங்கை விட்டும் நீ தடுத்ததன் தீங்கை விட்டும் எங்களை என பாதுகாத்து விடுவாயாக. அப்ப கொடுத்ததுலையும் தீங்கு இருக்குது, தடுக்கப்பட்டதுலையும் தீங்கு இருக்கு. நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய வளங்கள்லையும் தீமை இருக்கின்றது. பிள்ளை பாக்கியமா, எங்களுடைய இந்த தொழிலா, சொத்து சௌகரியங்கள்லாம் இதனுடைய தீங்கும் இருக்கின்றது, எங்களுக்கு கிடைக்காமல் போனவைகளுடைய தீங்குகளும் இருக்குது. அப்ப இந்த இரண்டு தீங்குகளை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. அல்லாஹும் ஹப்பிப் இலைனல் ஈமான், ஈமானை எங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக ஆக்கி, உசையின் ஹுஃபி குலூபினா, எங்களுடைய உள்ளத்திலே அதை அலங்கரித்து விடுவாயாக. உக்கர்ரஹிலைன குஃப்ரவல் ஃபுசூகவல் இஸ்யான், இறை நிராகரிப்பையும் பாவத்தையும் மாறு செய்வதையும் எங்களுக்கு வெறுப்பாக்கி விடுவாயாக. உஜ்அல்னா மினர் ராஷிதீன், நேர்வழிப்பட்டவர்களாக எங்களை ஆக்கி விடுவாயாக. அல்லாஹும்ம தவஃபனா முஸ்லிமீன வாஹினா முஸ்லிமீன், வாழும் காலத்திலே எங்களை முஸ்லிம்களாக வாழ வைத்து அதே நிலையிலே எங்களை மரணிக்க செய்வாயாக. வாலஹக்னா பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களுடன் நல்லடியார்களுடன் எங்களை சேர்த்து விடுவாயாக. கைர ஹசாயா வல மஃப்தூனீன், இழிவானவர்களாகவோ சோதனைகளுக்கு ஆளானவர்களாகவோ அன்றி எங்களை நீ சாலிஹீன்களுடன் சேர்த்து விடுவாயாக. அல்லாஹும்ம காதிலல் கஃபரத் அல்லதீன யுகதிபூன ருஸுலக் வ யஸுதூன அன் சபீலிக், உன்னுடைய பாதையை விட்டு மக்களை தடுத்து உன்னுடைய இறை தூதர்களுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய அந்த காவிர்களை நீ சபித்து விடுவாயாக. அவர்களுக்கு وجعل عليهم رجزك وعذابك, உன்னுடைய நோவினையையும் தண்டனையையும் வேதனையையும் அவர்களின் மீது நீ ஆக்கி விடுவாயாக. اللهم قاتل الكفرة الذين اوتوا الكتاب اله الحق, உண்மையான இறைவனே, வேதம் கொடுக்கப்பட்டும் இறை நிராகரிப்பில் இருக்கக்கூடிய அந்த காவிர்களை நீ சபித்து விடுவாயாக என்று ஒரு நீண்ட துவா செய்கின்றார்கள் சஹாபாக்களை எல்லாம் பின்னால் வரிசையாக நிறுத்தி நபி அவங்க துவா செய்யறாங்க. இது யாரும் கூட்டு துவாவுக்கு ஆதாரம் கிடையாது. இதெல்லாம் ஏன்னா இந்த சம்பவத்தில் வருகின்றது, நபி அவங்க சஹாபாக்கள் அப்படியே நகர்வதற்கு ஆரம்பித்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் அல்லாஹுவை அழைத்து அவனை புகழ வேண்டும் என்று சொல்லி நபி அவர்கள் அந்த சஹாபாக்களை நிறுத்துகின்றார்கள். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் வரிசையாக பின்னால் இருந்தோம் தான் வருகின்றது. ஆமீன் சொன்னவன் வரல, வரிசையாக நின்றார்கள். நபி அவர்கள் நீண்ட நேரம் இந்த துவாவை செய்துவிட்டு தான் அந்த இடத்தில இருந்தே நகர ஆரம்பிக்கின்றார்கள். இத்துடன் எங்களுடைய இந்த தலைப்பை நாங்கள் முடித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த அமர்வுலே இந்த உஹத் யுத்தத்துடைய, அதான் எல்லாருக்கும் சந்தேகமா இருக்குது, இப்படியாக யுத்தம் முடிகிற நேரத்தில் இந்த யுத்தத்துடைய வெற்றி யாரை சாருகின்றது? இதே உஹத் யுத்தத்தில் யாராவது அவசரமா கேள்வி கேட்டா, முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்களா, காவிர்கள் வெற்றி பெற்றார்களா, அல்லது மேட்ச் ட்ரோவா என்று கேட்டோம்டா என்ன பதில் என்றத அடுத்த அமர்வுல, அதாவது நாங்க கொஞ்சம் விரிவாகங்களுக்கு பார்ப்பதற்கான அவகாசம் கிடைக்கும் நினைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.